Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
Hare Rama, Hare Rama, Rama Rama. Hare Hare
Hare Rama Hare Rama 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 Hare Hare
Hare Krishna Hare Krishna Krishna, Krishna, Hare, Hare.
Hare Krishna, Hare Krishna, 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 Hare, Hare.
Ramanuja Daya Patram लक्ष्मीनाथसमारम्भम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तम्
वन्दे गुरुपरम्परा
यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म यामोहतस्थितराणि ऋणाय मेने अस्मद्गुरो भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य
शरणं प्रपद्ये भूतं
शरश्च महदाह्वय भक्तनाथ
श्रीभक्तिसार कुलशेखर योगी वाहन भक्तान् विरेणु परकाल यदीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽसि नित्यम्
नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम्
प्रणामो दुःखशमनम्
वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम्
देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्
आरामं गुणसञ्जयस्य सदनं मुख्यं सदाशेयसः कारुण्यस्य तथा खरो निरवधेराधीर्घि सिद्धौ शतम् गोरा गौगदवाग्नि संजय गणक संसार मेघानिलक साक्षात् मूलधनं सथां विजयते श्री पद्मनाभ प्रभु கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகவில்லார் விடமுடை அளவில் பள்ளி பயின்றவன் பாதம் காண கல்வி விரும்பினான் சிரும்பலற்றும் தரமுடையவயல் அனந்தபுரநகரம் புகுதுமின்றே இன்று போரை புகுதிராகில் எழுமையும் ஏதம் சாரா குன்றுநே மாடம் மாடே குறுந்து சேர் செருந்தி குன்னை மஞ்சளர் பொழில் அனந்தபுரநகர் மாயஞ்ஞாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் அத்தே உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் தென்னம் நாமறியச் சொன்னோம் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாப பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறும் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ் நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமணத்திகள் பைங்குழல்வுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவ தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருவநிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசுதன் கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராகன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே பிரணாமம் லக்ஷ்மண முனிகி பிரதிகிருஹ்நாது மாமகம் பிரசாதயதி யஸ்ஸுக்திஹி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம் உபவீதினம் ஊர்த்வபுன்ரவந்தம் த்ரிஜகத் புண்யபலம் த்ரிதந்தஹஸ்தம் சரணாகத சார்த்தவாஹமீடே சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம் சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர்வளம் மிக்கவன் ஊர்வினரி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுடையதான் காருண்யத்தை மனுஷாளுக்கு உள்ளபடி புரிய வைப்பதற்காகத்தான் சத்குருக்கள்லாம் இந்த பூமியிலே அவதாரம் பண்ற பலதரப்பட்ட விஷயங்களை பல பேர் நமக்கு வாழ்க்கையில சொல்லிக் கொடுக்கிறார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கார் உலகாயுதமான அறிவு அதுபோல ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயம் பரமாத்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதுதான் சத்குருடைய தர்மம் எப்பொழுதுமே நமக்கு அடுத்த வாரத்தில் குறைகள் நன்னா தெரியும் நம்முடைய குறைகள் நமக்கு ஒரு துளி கூட தெரியறது கிடையாது குரு என்ன பண்றார் அப்படின்னா நம்முடைய குறைகளை நமக்கு புரிய வைக்கிறார் நம்முடைய குறைகள் நமக்கு புரிஞ்சுடுத்து அப்படின்னா அதுலேருந்து நம்ம வெளியில வருவோம் நம்ம அதுலேருந்து வெளியில வரும் பொழுது நம்ம உலகத்தை பார்க்கிற பார்வை மாறுபடும் நம்ம ஒரு இடத்துல நின்று ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் ஒரு ரெண்டு அடி தள்ளி நின்று அந்த விஷயத்தை பார்த்தா அதனுடையதான தன்மையே வேற நித்தியம் பத்மநாப சுவாமி கோவிலுக்கு போறோம் முன்னாடி நின்று பத்மநாபர பாக்கிறோம், இந்த அர்ச்சனை சீட்டு அதுலயே நமக்கு முன்னாடி யாரா நிக்க, அவளுக்கு பின்னாடியே நம்ம நிக்கணும், ஒரு அடி பின்னாடிதான் நிக்கணும். ஒருவேளை நமக்கு முன்னாடி இருக்க ரொம்ப வசரமா இருந்தான்னா நமக்கு சுதந்திரமா சுலபமா பத்மநாபரை பார்க்க முடியாது. ஒருவேளை நமக்கு முன்னாடி நிக்கிறவா நம்மளோட நல்லா குள்ளமா இருக்கா அப்படின்னா நமக்கு அவளால ஒரு தொந்தரவு இல்லை. நம்ம இடம் மாறி நின்னாலும் பிரச்சனை இல்லை. சமயத்தை நம்ம முன்னாடி நின்றுருப்போம், நமக்கு பின்னாடி நிக்கிறவா குள்ளமா இருப்பா. ஒரு தள்ளுங்கோள் மறைக்கிறது மறைக்கிறது மறைக்கிறது, நம்ம முன்னாடி நின்னாலும் அண்ணா சுதந்திரமா பத்மநாபரை பார்த்தோம் அப்படின்னு கிடையாது. சமயத்தை பின்னாடி நிற்போம், ஆனாலும் சுதந்திரமா உள்ளபடி பத்மநாபரை பார்க்க முடியும். அதனால நம்முடைய புத்திக்கு தகுந்த போலே பார்வை மாறுபடுறது, நம்முடையதான நோக்கம் மாறுபடுறது, வாழ்க்கையினுடைய தத்துவம் அழகு பிரயோஜனம் எல்லாமே மாறுபடுறது. இப்ப நம்ம யாருக்காவது உடம்ப முடியல, அவளை வைத்திய நடத்துல ஏசிட்டு போறோம் அப்படின்னா நம்ம வைத்தியனை பாக்குற முறை வேற, வைத்தியம் சொல்றத நம்ம கேட்கிற முறை வேற. நமக்கே உடம்பு முடியல, நம்ம போய் வைத்தியனை பாக்குறோம் அப்படின்னா நம்ம யாராவது ஏசிட்டு போறோம், அவள் வந்து ஒன்னும் பயப்படுறதுக்கு இல்லை இல்லையா அப்படின்னா திருப்பி திருப்பி அதையே கேட்கிறேன், அதெல்லாம் ஒன்னும் பயப்பட அவள் சொல்லிட்டு நல்ல தெளிவா அப்படின்னா. அதே நமக்கு ஒரு காரியம் அப்படின்னு போறோம், நமக்கு ஒரு வியாதி அப்படின்னு போறோம், அவள் 10 தடவை கேட்டு ஒன்று பயப்படுறதுக்கு இல்லை இல்லையா, ஒன்று சமப்படுறதுக்கு இல்லை இல்லையா, இது சாப்பிட சரியா படும் இல்லையா, 2 நாள்ல சரியாயிடுமா அப்படின்னு. நம்ம கூட வரவங்க ரைஷ்ட்டு போகும்பொழுது நம்முடைய புத்தி வேற, நமக்குன்னு வரும்பொழுது புத்தி வேற. இல்லாட்டி யாரோ ரொம்ப அவசரமா ஆம்புலன்ஸ் ரைஷ்ட்டு வர ஸ்ட்ரெச்சர் வச்சு ஐஷ்ட்டு போற ஐசியூக்கு அப்படின்னா பாவம் யாரோ அப்படின்னு. அது நம்ம அவ கூட போறோம்னா நம்ம புத்தி வேற, நம்மளே அதுல போறோம்னா இன்னும் கஷ்டம் வேற. வாழ்க்கையுடையதான தத்துவம் அர்த்தம் எல்லாமே மாறுபடுறது. குரு என்ன பண்றார் அப்படின்னா நம்ம வாழ்க்கைய பார்க்க வேண்டிய முறைய சொல்லிக் கொடுக்க. எல்லாருக்கும் வாழ்க்கை உண்டு உலகத்துல, நாய்க்கும் வாழ்க்கை உண்டு, சிங்கத்துக்கும் வாழ்க்கை உண்டு, எறும்புக்கும் வாழ்க்கை உண்டு. எறும்பு ஏதாவது கீழே சிந்திருக்கு அப்படின்னா நம்ம கீழே சிந்திட்டு நம்ம அஜாக்கிரதையா வச்சுட்டோம், அதை போய் எறும்பு எடுக்கிறது. எறும்பு ஒரு சக்கரத்துண்ட பாக்குற பார்வை வேற, நம்ம அதே எறும்பை பாக்குற பார்வை வேற. இதனால அது நம்மளை போட்டு ரொம்ப தொந்தரவு பண்றதே அப்படின்னு பாக்குறோம், அது பாக்குறீங்களா நம்மளை தொந்தரவு பண்றாளே அப்படின்னு அது நம்மள பாக்குறோம். பார்வை மாறுபடுறது. அதனால நம்முடைய வாழ்க்கைய பத்திய ஒரு சரியான பார்வை நமக்கு வரணும். அடுத்தவாளுடைய வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளீனா தெரியும், அவ அப்படி பண்ணிருக்க வேண்டாம், அவ அப்படி பண்ணதுனாலதான் கஷ்டப்படுறா, அவ ஆரம்பத்துல இருந்து விட்டு கொடுத்து எல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையை நம்ம பாகும்பொழுது எல்லாத்தையும் கோட்டை விட்டு விட்டு ஏதோ ஓடிட்டு இருக்கோம். சத்குருவுடைய தர்மம் என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைய நம்ம அணுக வேண்டிய முறை, நம்ம வாழ்க்கையே நம்ம வாழ வேண்டியதான முறை, நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனங்கள் இதைத்தான் சொல்லிவிடுறோம். அதாவது பலகரப்பட்ட விஷயங்கள் அப்படி ஓடிட்டு மனசை அப்படியே ஒவ்வொன்னா கழிச்சுக்கிட்டு கழிச்சுக்கிட்டு கழிச்சுக்கட்டி ஓன் வேலையை பாரு, மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் நமக்கு சொல்லி கொடுக்கறதுதான் குரு. குரு வேற ஒண்ணு பெருசா பண்ணவே இல்லை, நீ அதை பாரு இதை பாருங்க, நீ என்ன வந்திருக்கியோ நீ வந்த காரியத்தை விட்டுட்டு எதையோ பண்ணிட்டு இருக்காயே அதை பண்ணு. நீ வந்த காரியம் பகவான் அனுபவிக்கிறதுக்காக, பகவத் தியானத்தை பிடிச்சுக்கிறதுக்காக, திரும்பவும் பகவானிடத்துல போய் சேர்றதுக்கான ஒரு வழியை பார்க்கணும். இங்கேயோ போறோம், இதுக்குன்னு ட்ரெயினையோ பஸ்ஸையோ விட்டுட்டோம், உடனே எத்தனை பேர் பஸ் விட்டதா அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். அடுத்த பஸ் நமக்கு எப்பன்னு பார்த்து அந்த பஸ்ஸுக்கு எங்க நிக்கணுமோ அங்க நின்று ஏறணும் போயிட்டே இருக்கணும். இப்ப நீங்களும் பஸ்ஸை விட்டுட்டா, நான் இப்பதான் விட்டேன், நீங்க ரொம்ப நேரமா விட்டா, நீங்க எத்தனை பஸ் விட்டு அப்படி கணக்கு பேசிட்டு இன்னும் வர பஸ் எல்லாம் விட்டுட்டே இருக்கும். அதனாலே நம்ம என்ன பண்ண விட்டுட்டோம், பஸ்ஸை விட்டுட்டோம், திரும்பியும் அடுத்து என்ன பஸ் கிடைக்கிறதோ அதை விடுச்சுன்னு நேர பரமாத்மா இடத்துல போய் சேரணமே ஒழிய அதை விட்டுட்டு இங்கேயே சுத்தின்னு இருந்தோம்னா பிரயோஜனம் இல்லை. நம்ம எப்படி போகணும் அப்படின்னு சொல்றதுதான் குருவுடைய தர்மம். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வழியைத்தான் சொல்லுவார்கள். வைத்தியனை போய் பார்க்கிறோம், அவாவாளுடையதான சரீரத்துடைய ஸ்திதி வியாதியுடைய ஸ்திதி எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கேற்றார் போல மருந்தோ ஆபரேஷனோ எல்லாம் சொல்றாரு. அதுபோல சத்குருவும் நம்முடையதான ஸ்திதி பக்குவம் பிராரப்த கர்ம நம்முடைய அகம்பாவம் மமக்கார லெவல் எல்லாம் பார்த்துதான் நமக்கு ஒரு அட்வைஸே பண்ணுவோம். இப்ப ஒருத்தருக்கு நல்ல சுகர் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி வைத்தியம் சொல்லுவார். அதே சில பேர்லாம் பார்க்கலாம் மாமிசம் சாப்பிடுறான்னா அவளுக்கு வேற மாதிரி சொல்லுவார். சைவம் ஆகாரம் மட்டுமே சாப்பிடுறவா அப்படின்னா அவளுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவா. அது போல நம்முடையதான அகம்பாவம் அகங்காரம் அவர் இந்த பிபி சுகர் எல்லாம் சொல்லாது, நார்மலா இருக்கு, அப்நார்மலா இருக்கு, கொஞ்சம் ஜாஸ்தி கொஞ்சம் குறைச்சுன்றாரு. அந்த மாதிரி அந்த நார்மல் இருக்கான்னு பார்த்து 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 அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அனுகிரகம் பண்ற, அதுதான் சத்குருவுடைய விசேஷமான கர்ம. அதை பண்ணக்கூடியவர்களைத்தான் சத்குரு அப்படின்னு நம்முடைய வேதம் சொல்றது, புராணம் சொல்றது, இதிகாசம் சொல்றது. சாந்திமணி ரிஷி கண்ணனுக்கே வேதம் சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப அவரால் முடியாத காரியம் என்னன்னு இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. பரமாத்மாவுக்கே வேதம் சொல்லிக் கொடுக்கிறாருன்னா அப்ப எப்பேற்பட்ட பலவானா இருக்கணும். கண்ணன் அவர் தன் குரு அகிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு வசுதேவ சுதம் தேவம் கம்சஜானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு கண்ணன் தான் ஜெகத்குருன்றோம். அந்த ஜெகத்குருவே இவர் குருவா ஏத்துண்டா, அப்புறம் நான் என்ன கைங்கரியம் பண்ணட்டும் கேட்டான் அப்படின்னா அதுதான் குருடைய தர்மம். அவரால் திரும்ப தன் பிள்ளைய கொண்டு வர முடியாதா? கண்ணனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறவருக்கு தான் இழந்த பிள்ளையை கொண்டு வர தெரியாதா? தான் சத்குருவா இருந்தாலும் கண்ணன் தான் கதி. ஆனா கண்ணனுக்கே பாடம் சொல்லி கொடுத்தவரா இருந்தாலும் சரி, கண்ணன் திருவடியை பிடிச்சவாளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் கண்ணன் தான் பரம உபகாரம் பண்ணக்கூடியவன் அப்படின்னு தெரிஞ்சு கண்ணா இறந்த பிள்ளையை மீட்டு கொடுப்பா அப்படின்னா லௌகீகமான லோகாயுதமான விஷயத்திலேருந்து ஆச்சரியமா ஆத்மார்த்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரைக்கும் கண்ணனிடத்துல மட்டும்தான் பூரணமா கேட்க முடியும். ஒரு வீடு வாடகைக்கு வேணாலும் பத்மநாபுரம் தான் கேட்கணும், சொந்த வீடு வாங்கணும்னாலும் பத்மநாபுரம் தான் கேட்கணும், வைகுண்டத்துக்கு வர்றதுனாலும் பத்மநாபுரம் தான் கேட்கணும். வைகுண்டத்துக்கு ஒருத்தர் சொந்த வீடு வாங்குறதுக்கு ஒருத்தர் இப்படி அலைஞ்சிட்டு இருந்தோம்னா ஒரு நாளும் போய் சேர மாட்டோம். அதனால எல்லாத்துக்கும் ஒரே ஒருத்தர் பத்மநாபம். அதை புரிய வைக்கிறது தான் சத்குருடைய தர்மம். சாந்திபினி அவ்வளவு அழகா கண்ணனுக்கு பாடம் சொல்லி கொடுத்த, கண்ணனோட படிச்ச குசேலருக்கே கண்ணன் அவ்வளவு தூரம் கிருபம் பண்ணா அப்படின்னா சாந்திமணிக்கு அவ்வளவு பண்ணியிருப்பான். அதனால பகவான் சத்தியம்னு நிரூபணம் பண்றதுதான் சத்குருடைய தர்மம். எல்லாரும் மனுஷாலா வந்துட்டோம், எல்லாரும் அசக்தர்கள், அவன் சர்வசக்தன். இது நன்னா புத்தியில உரைக்கணும், இது உரைக்க மாட்டேங்கிற நமக்கு. நமக்கு பணத்துடைய பலம் தெரியும், பணம் பாதாள வரைக்கும் போகும், பணம் பத்தும் செய்யும் எல்லாம் சொல்றோம். பத்மநாபர் எவ்வளவு செய்வார் அப்படின்னா தெரியல அப்படின்னு, அவர் எல்லாம் செய்வார் அப்படின்னு தீர்மானம் வரமாட்டேங்க. அவருடைய சொத்து வரைக்கும் என்ன நடக்க போறதுன்னு நம்ம பேசுறோம், என்ன நடக்க போறதோ தெரியல. என்னமோலாம் நிறைய பேசிட்டு இருக்கோம். சரியா சொன்னா பத்மநாபனுக்கு இத்தனை நாளா காப்பாத்தின்றதும் அவன் தான், இப்ப காப்பாத்தின் இருக்கணும் அவன் தான், இனிமேல் காப்பாற்ற போறணும் அவன் தான். பிரிட்டிஷ் காரங்காரன் அவன் அவன் இருந்த சமயத்திலையும் கொள்ளையடிக்க முடியல, முகமது கட்டகாசமன சமயத்திலையும் கொள்ளையடிக்க முடியல, எவ்வளவோ இருந்திருக்கு. அதனால அவனுக்கு எல்லாம் தெரியும், அவன் சர்வசக்தன், அவன் சர்வஜன். நீ நிம்மதியாயிரு, இதை புரிய வைக்கிறது தான் குருவுடைய தர்மம். இதுக்கு மேல குரு ஒன்னும் ஸ்பெஷலா பண்ணவே வேண்டாம். நீ நிம்மதியாயிரு, பகவான் எல்லாம் பாத்துக்கிறான், நீ சும்மா கடந்தா போதும் அப்படின்னு நம்ம புத்தியில மர மண்டையில உரைக்க வைக்கிறதுக்கு தான் சத்குருடைய தர்மம். அந்த மாதிரிதான் பெண் பிள்ளை ஏதோ ஒரு பைத்தியகார்த்தனம் திருக்கோளூர் திவ்ய தேசத்தை விட்டுட்டு கிளம்புறான். ஆனா அந்த பைத்தியகார்த்தனம் சரியா ராமானுஜர் உள்ளனுடைய சமயத்துல நடக்கிறது. சில சமயங்கள்ல நான் குழந்தை வச்சிருப்பேன், தவழும் நடந்து போகும், கரெக்டா ஏதான ஏடாகுறம் பண்ண டக்குன்னு நம்ம யாராவது பார்த்துட்டு போவோம், டக்குன்னு வீட்டுக்கு கொண்டு வருவோம், டக்குன்னு பார்த்தா எங்கேயாவது பிளக் ஓட்டக்குள்ள கொண்டு கையை விடும், எடுக்கு ஏதாவது கிடைக்கிறது வாயில போட்டுக்கும், நம்ம கண்காணிச்சுட்டே நம்ம டக்குன்னு அதை பிடுங்குறோம் இல்லையா, அதை தடுத்தா கொள்றோமே. அது போல ஆச்சரியமா இவள் திருக்கோளூன்ற ஒரு திவ்ய தேசம் பெரிய பிரசாதம் ஆச்சேன். இப்ப திருப்பதி லட்டு வாங்கினா பிரசாதம் இல்லை, திருப்பதி போனாலே பிரசாதம் தான், திருப்பதி போகிறதே பிரசாதம். திருவனந்தபுரத்துல போய் பத்மநாபனை பார்த்து கன்னி வாங்கினா வாங்கினா பிரசாதம் இல்லை, திருவனந்தபுரத்துக்கு வந்தாலே பிரசாதம், திருவனந்தபுரம் அப்படின்னு சொன்னாலே பிரசாதம் தான். நமக்கு எல்லாம் நாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் தான் பிரசாதம் ஆகி போயிடுது, அதான் கஷ்டமே. ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயம் பிரசாதம்னு மறந்து போய் நாக்கு சரீரம் நெத்துக்கிட்டுக்கிறதுக்கு ஒரு விபூதியோ குங்குமமோ சந்தனமோ தலையில சுட்டிக்கும்படியான புஷ்பமோ இதெல்லாம் கிடைச்சா இதெல்லாம் தான் பிரசாதம். எடுத்துக்கோ, வாழ்க்கையே பிரசாதம் தானே, நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் பிரசாதம் தான், நம்ம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கண்ணு காது மூக்கு எல்லாமே பகவத் பிரசாதம் தான். நம்முடைய புத்தி, நம்ம கேட்கற சத்சங்கம், இப்ப காது கேட்கறதுனா பகவத் பிரசாதம், வாய் சொல்றதுன்னா பகவத் பிரசாதம், நீங்க ஐஷன் வந்திருக்காங்கன்னா பகவத் பிரசாதம், இன்னைக்கு இந்த க்ஷணம் சத்சங்கத்தை உட்கார வச்சிருக்காங்க இதுவே பகவத் பிரசாதம். தனியா தனியா வேற ஒண்ணுமே வேண்டாம், அத்தனை விசேஷம். அந்த பகவத் பிரசாதத்தை திரஸ்கரிக்கணும், திரஸ்கரிக்கணும்னா ஒதுக்கி தள்ளுறது. இந்த கோவில் எல்லாம் போனா குங்குமம் அதிகமா கொடுப்பா, உடனே ஓரத்தை அப்படி போட்டுட்டு போயிடுதான். அதனால பத்மநாபர் கோயில் மட்டும் தான் நான் அது பாக்கல,
அது எல்லா கோவிலையும் நான் பாத்துறேன். ஓரத்தில் அப்படி போயிட்டு இருவா, பத்மநாபர் கோவில் மட்டும் இலையை கொடுக்க, மற்ற எல்லா கோவிலையும் நான் பார்த்தாச்சு. பத்மநாபர் கோவில் மட்டும் நான் இவ்வளவு கேரளா முழுக்க அப்படின்னு தெரியல, தமிழ்நாட்டில் எங்க போனாலும் கோவில் முழுக்க அப்படியே சந்தனம் குங்குமம் எல்லாம் அரைஞ்சு கிடக்கும். ஆச்சரியம், அது ஓரத்தை போட்டுட்டு போனா எவ்வளவு பயங்கரமோ அது போல ஒரு பயங்கரம் திவ்ய தேசம் அப்படின்ற உன்னை விட்டுட்டு போறது. ஏன்னா அது அமையாது. இப்ப நாங்கெல்லாம் வந்துட்டு இருக்கோம், இது அமையற மாதிரி இல்லையே. அதோ அப்பப்ப வர சொல்றாரு, இருக்க சொல்றாரு, சத்தங்கம் பண்ண சொல்றாரு, அதை பார்க்க சொல்ல சொல்லி கிளம்பு அப்படின்ற. இங்கேயே இருடா பயல, நம் பயல் இங்க இருன்னு சொல்ல மாட்டேங்கிற பத்மநாபர் அந்த ஒரு உத்தரவு தரமாட்டே. அணியன் நம் பயல் என்று அப்படின்றார் ரங்கராசனை பார்த்து சந்தடி புரியாத சொல்லுவேன். நம்ம பய அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார் ரங்கராசன். நம்ம நானும் எங்கிட்டு இருக்கேன் நம்ம பய அப்படின்னு பத்மநாபன் ஒரு வார்த்தை சொல்லி இருடா பயல எங்கடா ஓடிட்டு இருக்காய் அப்படின்னு ஒரு நாள் உரிமையை சொல்றாங்க இருந்துரும். அது சொல்ல மாட்டேங்கிறார், என்னமோ யோசனை பண்ணிட்டே இருக்க. எதுக்கு யோசனை பண்றது? அவருக்கு தான் வெளிச்சம். ஆனா உங்களுக்கு பரம பாக்கியம் வாழ நம்மவர்கள் அப்படின்னு பத்மநாபன் தன்னுடையலான நம்ம ஒரு டைரி வச்சிருப்போம். டெலிபோன் டைரியில அது அட்ரஸ் எல்லாம் இருந்தால முக்கியமானவா, நமக்கு வேண்டியப்பட்டவன் அந்த மாதிரி உங்க அட்ரஸ் எல்லாம் பத்மநாபன் குறிஞ்சு வச்சிருக்கு. திருவனந்தபுரம் அப்படின்னு ஒரு புத்தகம், ஒவ்வொரு ஊருக்கு ஒரு புத்தகம் உண்டு டெலிபோன் டைரக்டரி மாதிரி. அந்த மாதிரி அழகா புத்தகம் போட்டு வச்சிருக்கார். 108 திவ்ய தேச புத்தகம் பத்மநாபன் போட்டு வச்சிருக்கார். ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கும் வைகுண்டத்துல ஒரு புத்தகம் உண்டு. இன்னும் திவ்ய தேசத்துல யார் யார் இருக்கா, என்னன்னைக்கு யார் யார் வந்துட்டு போனா எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சிருந்துருக்கா. அதுல உங்க லிஸ்ட்ல நாங்கெல்லாம் வந்துட்டு போற லிஸ்ட்ல இருக்கும். திருவனந்தபுரத்துக்கு விசிட்டர் லிஸ்ட்ல தான் நாங்கெல்லாம் இருக்கோம். நீங்கெல்லாம் திருவனந்தபுரத்துல பர்மனன்ட் அப்படின்னு ஒரு லிஸ்ட்ல உட்கார வச்சிருக்கார் பத்மநாபர். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பெண்பிள்ளைக்கு. திருக்கோளூர்னு ஒரு புஸ்தகம் எடுத்து சிறுசு எடுத்தா திருக்கோளூர் வாசி அப்படின்னு போட்டு வாழலாம் சொல்றோம் இல்லையா. பாத்திலேயே ஏதாவது கல்யாணம் விசேஷம் அப்படின்னா எங்க மனுஷா உங்க மனுஷா அப்படின்னு அப்ப கிடைச்சி நம்ம குடும்பம். அது என்னன்னா நீங்க நேர்க்காத பிள்ளை, எங்க மனுஷா உங்க மனுஷா அப்புறம் நம்ம குடும்பம். அந்த மாதிரி ஆச்சரியமா திருக்கோளூர்ல இருக்கக்கூடிய திருக்கோளூர் வாசிகள் அப்படின்னு ஒரு பெயர் எடுக்கும்பொழுது அதுல இந்த பெண் பிள்ளை பேரும் இருக்கு. பேர் எடுத்துருங்கோ அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு கிளம்புறாள். ராமானுஜபுரம் எடுக்கப்படாதுமா, இந்த பேர்லாம் உள்ள வர ரொம்ப கஷ்டமா. அதுக்கப்புறம் நீ அப்ளிகேஷன் எல்லாம் போட்டு அப்புறம் சீனியாரிட்டி பிரகாரம் எல்லாம் பார்த்துட்டு திரும்பி எத்தனை கோடி ஜென்மா கழிச்சு திரும்பி திருக்கோளூர் வாசின்னு அடையாளம் கிடைக்கும் தெரியாது. என் பேரை எடுத்துருங்கோ அப்படின்னு சொல்ற ரொம்ப சுலபமா. எடுத்துட்டேன்னா திரும்பி சேர்க்க மாட்டார். திரும்ப சேர்க்கறது ரொம்ப கஷ்டம், படாத பாடு, படாத பாடு. எத்தனையோ பேர் நான் பார்த்திருக்கேன் பல ஊர்கள்லாம் போகும்போது. நாங்க திருவனந்தபுரம் வாசி, பிறந்த திருவனந்தபுரம் இருக்கிறது. அது இங்க பாம்பேல இருக்கும், டெல்லியில இருக்கும், கல்கத்தாவில இருக்கும் அப்படின்னு அவள் சொல்றதுக்கு மட்டும்தான் திருவனந்தபுரம் இருக்கே ஒழிய திருவனந்தபுரத்துல யாராவது தெரியுமா, யாரையும் தெரியாது அப்படின்னு. ரொம்ப கஷ்டமா இருக்கும், யாரையும் தெரியாது அப்படின்னு. என்னோட குழந்தைக்கு ஆயுஷம் நடந்தது, எல்லாரும் ஸ்ரீரங்கத்தை வச்சிருக்க பத்திரிக்கை கொடுக்கும்போது எல்லாரும் ஒரே கேள்வி இருப்பான். ஸ்ரீரங்கத்தை வச்சிருக்கவங்க யாரையாவது தெரியுமா? ரெண்டு பேரும் தெரியும், ஒரு ரங்கராஜன், இன்னொருத்தர் ராமானுஜர் தெரியும் அப்படின்னு. குழந்தையோட ரொம்ப புஸ்தகம் கொடுத்தேன் எல்லாருக்கும். அப்ப அவர்கிட்ட நான் சொன்னேன், ஒரு 100 புஸ்தகம் எடுத்து வைங்கன்னு போன் பண்ணேன். உங்களுக்கு தெரிஞ்சதா யாராவது இருந்தா சொல்லுங்க, ஸ்ரீரங்கத்துல வாட்டை ஒப்படை சொல்றேன் அப்படின்னா. நான் சொன்னேன் எனக்கு ரங்கராஜனை தெரியும் அப்படின்னு. உடனே எந்த ரங்கராஜன் அப்படின்னு பெரிய பெருமாள் தான். பெரிய பெருமாள் சொல்றாளா அப்படின்னா அப்புறமா சத்தியம் நிஜமாவே நிறையாருமே தெரியாது. ஸ்ரீரங்கத்துல போறோம் அப்படின்னா ரங்கராஜன் ராமானுஜத்துல யாரையும் தெரியாது. எத்தனையோ பேருக்கு திருவனந்தபுரம் சொந்த ஊரா இருந்தாலும், திருவனந்தபுரத்திலே படிச்சவாளா இருந்தாலும், வளர்ந்தவாளா இருந்தாலும், எத்தனையோ பேர் தெரிஞ்சு திருவனந்தபுரத்தை விட்டு வெளியூர் போயாச்சு. கிடைக்கிறது இல்லையே அந்த பாக்கியம். அதுபோல சுவாமி ராமானுஜர் பார்த்தா திருக்கோளூர் அப்படின்னு ஒரு வாசத்தை விட்டுட்டு போறாரு. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் உண்டு திருவனந்தபுரம் வாசி, மெட்ராஸ் போய் செட்டில் ஆயாச்சு. இப்ப எல்லாம் திருவனந்தபுரம் வந்தாலும் அவர் தங்கிறது யாராவது தெரிஞ்ச வாரத்தை தங்க வேண்டியதான் இருக்கு அவசியம். நான் திருவனந்தபுரத்தில் இருந்திருக்கேன் இத்தனை வருஷம், 50 வருஷம், 60 வருஷம் இருந்திருக்காருன்னு பெரிய வழியே. ஆனா இப்ப வந்து இங்கேயோ திருவனந்தபுரம் தெரிஞ்ச வாரத்தில் போய் ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கலாம். எனக்கு 2-3 மாசம் இருக்குது. பத்மநாபரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் நடக்காது. நான் கிளம்பணும், அப்படி கிளம்பித்தான் ஆக வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கு. அதனால சில விஷயங்கள்லாம் இழந்துட்டா திரும்ப கிடைக்கிறது ரொம்ப துர்லபமான ஒரு காரியம். அதுபோல இந்த திவ்ய தேச வாழ்க்கை, இந்த பெண் பிள்ளை இதை விட்டுட்டு போறாளே அப்படின்னு ஒரு ஆதங்கம். அவளுக்கு இதனுடைய விலை தெரியல, இதனுடைய மரியாதை தெரியல. பாகவதத்துல பார்க்கலாம், இந்த சமந்தகமணி ஆச்சரியமா பார்த்தோம்னா சத்ராஜி வச்சிருந்தான், அதுக்கப்புறம் பிரச்சேதன் போட்டுட்டான் போனா சிங்கம் அதை ஏதோ மாமிஷன் அதை எடுத்துட்டு போச்சு. அதை ஒரு கரட்டி பிடுங்கி எடுத்து அந்த கரட்டி பிடுங்கி தன் குழந்தைக்கு விளையாடு கொடுத்துருச்சு. கரத்துட்டு அந்த குழந்தை சமந்தகமணி வச்சு விளையாடிட்டு இருக்கு. பொம்மை மாதிரி என்ன பல 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 பலன் இருக்கு, ஜோரா வெயில் அடிச்சா பல பலன் சொலிக்கிறதும் விளையாடிட்டு இருக்கா. அது நித்தியம் 8 பாரம் தங்கம் கொடுக்கக்கூடியது ஸ்வயம் சூரிய பகவான் கொடுத்ததுன்னா விலை தெரியல. ஏன்னா அவள தகுதி கேட்ட மாதிரி அர்த்தம் மாறி போயிடும். அந்த மாதிரி இந்த பெண்களுக்கு திருக்கோளூருடைய மகாத்மியம் தெரியல, கிளம்புறாளே அப்படின்னு சொல்லி ராமானுஜர் அவரை தடுத்து நிறுத்தி, போகலாமோ நியாயமோ, எல்லோருக்கும் புகுமூர், உனக்கு புறப்படும் ஊராயிற்றோ. அதாவது வாழ்க்கையில் எல்லாருக்குமே கஷ்டம் வருதுன்றது சகஜம். ஒண்ணு மனசுனாலே கஷ்டம், இல்ல அடி கூட இருக்கிறவாளாலே கஷ்டம், இல்ல அடி இயற்கை கஷ்டம், ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம். இது இல்லாதவாளே லோகத்துல கிடையாது, என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இல்லாதவா யாருமே கிடையாது. ராமனுக்கும் உண்டு, ராமனே மனுஷனா வந்த பகவானுக்கும் உண்டு. ராமனுடைய வசஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தாயார் சீதாபிராட்டிக்கும் ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம். ராமனுக்கு கஷ்டம் கைகையினால வந்துடுத்து, மந்திரையினாலே வந்துடுத்து, பெத்த அப்பானாலே ராமனுக்கு கஷ்டம் வந்துடுத்து. எல்லாருக்கும் இப்படிதான் மாத்தி மாத்தி மனுஷாலால கஷ்டம், தன்னாலே கஷ்டம். சீதைக்கே தன்னால கஷ்டம் வரதா இல்லையா, மான் அழகாருக்கு பிடிச்சுக்கணும் போனுட்டான், ராவணனால வந்த கஷ்டம் அவன் தூக்கிட்டு போயிட்டான். இப்படி எத்தனை விதமான கஷ்டங்கள். அதனால இது உலகத்துல ரொம்ப பொதுவான விஷயம், உங்களுக்கு மட்டும் தனியா அப்படின்னு நினைக்க வேண்டாம். எல்லாருக்கும் இது உலகத்துடைய பொதுவான விஷயம். ஆகாசத்து கீழே இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்கும் இல்லை, ஆகாசத்துக்கு மேல இருக்கிறது இல்லையா தேவர்கள் வரைக்கும் இது பொது. பரமபதமாகிய வைகுந்தத்துல மட்டும்தான் இதற்கு விதிவிலக்கு, மற்ற எல்லா இடத்துலையும் இது உண்டு. அதனால எல்லாம் உண்டு. ஆனாலும் அதற்காக திவ்ய தேசத்தை விட்டுட்டு போகலாம்னு கூட நினைக்கப்படாது. பத்மநாபன் சமயத்தில் இருக்கே அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான் அப்படின்னு அந்த தைரியம் தான் நமக்கு வரணும். என்ன ஆனாலும் சரி, என் பத்மநாபன் என்னை காப்பாற்றுவான், கஷ்டமோ நஷ்டமோ. அம்மா அடியடினு அடிக்கிறா, திட்டு திட்டுறா, குழந்தை உடம்புலாம் பிடிச்சி மருந்து கொடுக்குறா, குழந்தை அம்மா கிட்ட கோச்சின்னு ஓடியா போயிடுறது, திரும்பி அழுது அம்மா மடியிலே உட்காருது. அரிசினத்தால் ஈன்றத்தால் அகற்றிடணும் அப்படின்னு குலசேகரா. அந்த மாதிரி என்ன வந்தாலும் பத்மநாபன் போக மாட்டேன், பத்மநாபா என்ன வந்தாலும் என்னங்க நம்பிச்சுடாதுப்பா, எவ்வளவு பெரிய சுகம் கொடுத்தாலும் ஒன்னு இடத்துல இருக்கிற சுகம் கிடையாது. ஆனா ஏசி வீடு கிடைக்கட்டும், நல்ல கார் கிடைக்கட்டும், எல்லாம் கிடைக்கட்டும், அம்மா மடியில் இருக்க குழந்தைக்கு அது சுகமா, இல்லாட்டி ஏசி காரும் மற்றது சுகமா? அம்மா மடிதான் சுகம், வேர்த்து விரும்பிருக்கட்டமே, உடம்புல வியாதி இருக்கட்டும், ஏன்னா அம்மா மடி இருக்க சுகம் அதுக்கு பெருசாக வேற எங்கேயும் கிடையாது. அதுபோல பகவானுடைய சரண கமலங்கள் இந்த பெண்புள்ள வைத்தமானிதி பெருமாள், வைத்தமானிதியை விட்டுட்டு வேற எங்க போய் நிதியை தேடுவா? வைத்தமானிதியை விட்டுட்டு வேற யாரிடத்துல போய் நிதி கேட்டு கிடைச்சிடும். அதனால ராமானுஜர் கேட்க பெண்பிள்ளையும் அழகா பேசலாம், நான் ரொம்ப சாதாரணப்பட்டவள் சுவாமி, பெரியதான ஒன்னும் மனுஷாளுக்குரியதான ஒரு லட்சணம் இல்லை, அவர் சொல்றதெல்லாம் லட்சணங்கள். மனுஷாளுக்குன்னு சில லட்சணங்கள் இருக்கணும்னு சொல்ல முடியும், அந்த லட்சணங்கள் எனக்கு எதுவுமே இல்லை சுவாமி. மனுஷன் அப்படி மனுஷின்ற ஒரு உடம்பு தான் இருக்கே ஒழிய, மனுடையதான எந்த ஒரு குணங்களும் என்னிடத்துல இல்லை. சுவாயம்புவ மனு சதரூபம், அவ வம்சத்துல தான் நமக்கு மனுஷா மனுஷின்னு பேரு. அவளுக்கு எத்தனை நல்ல குணங்கள் இருந்தது பாகவத்தில் காண கிடைக்கிறது. சுவாயம்புவ மனு எப்பேற்பட்ட குணவானா இருந்தார், அந்த குணம் நமக்கு வர வேண்டாமா? அந்த வம்சத்துல வந்தவான்னு சொல்றமே, சிங்கக்குட்டி வந்து சிங்கம் மாதிரியே இருந்து அவருடைய குணங்களும் அப்படி இருந்தா அது மரியாதை. சிங்கக்குட்டி நாய்க்குட்டி மாதிரி இருந்தது, இல்லாட்டி அது ஆட்டுக்குட்டி மாதிரி மே அப்படின்னு கத்தின்னு சிங்கத்தை பார்த்து பயந்து ஓடித்து அப்படின்னா அது அழகு. சிங்கம்னா அதற்குரியதான அந்த லட்சணம். அதுபோல மனுஷ லட்சணம் அடியாளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சுவாமி ராமானுஜரிடத்துல பேசலாம். அனந்தபுரம் புக்கேனோ ஆளவந்தாரை போலே, ஆரியனை பிரிந்தேனோ தெய்வாரி ஆண்டானை போலே அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றான். குருவ சொன்னா உடனேயே சிஷ்யனை சொல்றான், ஆரியனை பிரிந்தேனோ தெய்வாரி ஆண்டான் போலே. ரெண்டு விஷயமே திருவனந்தபுர விஷயம் நேத்தியே நல்ல விஸ்தாரமா நிறுத்தி நிதானமா சொல்லியாச்சு. திரும்பியும் திருவனந்தபுரம் நான் நுழைஞ்சேனா நான் கிளம்ப மாட்டேன். அது சத்சங்க விஷயத்துல திருவனந்தபுரத்தை நுழைச்சிட்டோம் அப்படின்னா அதை தாண்டி சத்சங்கம் போகிறது கஷ்டம். வெளியூர்ல இருந்து சொன்னாலே ஒரு இடத்துல பாம்பேல ஒரு பாகவதம் சொல்லிட்டே இருந்தோம். என்னோட ஒரு சிஷ்யை சொன்னா, ஒரே பத்மநாப புராணமா இருக்கு, பாகவத புராணமா இல்லை அப்படின்னுட்டா. சொல்லிட்டா இது பாகவதம் போல இல்லை, இது பத்மநாப புராணமா இருக்கு, கொஞ்சம் பாகவதி சேர்த்து சொல்லுங்க பரவாயில்ல அப்படின்னுட்டா. நல்லா ஞாபகம் இருக்கு, நான் சொல்ற ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் கிருஷ்ணன் கதை சொல்லும்போது. அந்த மாதிரி பத்மநாபனுடைய பலம் அப்படி. அது ராமானுஜரிடத்துல சொல்ற பத்மநாபரை பத்தியும் சிஷ்ய வைபவத்தை பத்தியும், ஆரியனை பிரிந்தேனோ தெய்வாரி ஆண்டானை போலே. சுவாமி ராமானுஜர் அழகா சிரிச்சுட்டு கேட்டுன்னு இருக்கார். ஏன்னா பத்மநாபனிடத்துல வாக்குவாதம் பண்ண ஒரு ஆச்சாரியன் பத்மநாபன் நீ மாத்தப்படாதுன்னு சொல்ல அதெல்லாம் கிடையாது, மாத்தியே தீருவேன்னு பத்மநாபனுக்கு எதிரம்பு கோத்துட்டு நின்ன ஒருத்தர் ராமானுஜன். பத்மநாபன் எதிர்க்க போய் நிப்பாள் இப்படிக்கால கோர்ட்ல கேஸ் எல்லாம் நிக்கிறாள். அதனால பத்மநாபன் எப்பொழுதுமே எதிரிகள் உண்டு. ராமானுஜர்ல ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் போயிட்டு அதுமுக்காவது ஐயங்கார தான் விரோதியாவே இருப்பா பத்மநாபனுக்கு. அது பத்மநாபருடைய ராசியா ஐயங்கார் ராசியான்னு தெரியல, அது என்னமோ தெரியல. பத்மநாப இடத்துல வைஷ்ணவாவுக்கு ஒரு சுவாதந்திரியம், வைஷ்ணவ சம்பிரதாயம் சுத்தமா இல்லைன்னா கூட பத்மநாபத்துல வைஷ்ணவாளுக்குன்னு ஒரு சுவாதந்திரியம் உண்டு. அது எங்கேன்னா பத்மநாபர் கொடுக்கிறாரோ அவருக்கு தான் வெளிச்சம். ஆனா பெருசா ஐயங்கார் கூட சேர்க்கவும் விட மாட்டார், அதுலயும் ரொம்ப சமத்து பத்மநாபர். அது பத்மநாபருடைய விசேஷம். ஸ்ரீரங்கத்தை போனா டக்குன்னு அப்படி சொடுக்க போட்டு ஐயங்காரை கூட்டிடலாம், காஞ்சிபுரம் போனா கூட்டிடலாம், திருவனந்தபுரத்தை மட்டும் ஐயங்காரை கூட்டுறது கஷ்டம். எல்லாம் உதிரி உதிரியாதான் அங்கங்க நின்று கூட்டி மட்டுமா நிக்கமே ஒழிய எல்லாம் ஒன்னா சேராது. அதனால சுவாமி ராமானுஜர் பத்மநாபனுடைய வைபவம் ஆளவந்தாருடைய வைபவம். ஏன்னா சுவாமி ஆளவந்தார் வரதராஜன் சன்னில இருக்கும் பொழுது சுவாமி ராமானுஜரை ஆளவந்தார் அழகா பார்த்து கிருபா கடாட்சம் பண்ணிட்டார். அதன் பிறகு சுவாமி ராமானுஜர் ஆளவந்தார் பார்க்க போற சமயத்துல ஆளவந்தார் பரம விதிச்சுட்டார். இவருக்கு தெரியாம அவர் பார்த்தார், அவருக்கு தெரியாம இவர் பார்த்தார், இப்படிதான் நடந்திருக்கு. ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சு பரஸ்பரம் இப்ப நீங்க நானும் பாக்குற மாதிரி பாக்குற. ராமானுஜருக்கு தெரியாம ஆளவந்தார் கிருபாகராட்சம் பண்ணிட்டா, ஆளவந்தார் பரம பதிச்ச பிறகு ராமானுஜர் வந்து அவரை பார்க்கிற. அப்படி ஒரு ஆச்சாரியன், அப்படி ஒரு சிஷ்யன், அவ்வளவு விசேஷம் சுவாமி ராமானுஜரும் ஆளவந்தார். ஒரு சந்தர்ப்பத்துல ஒருத்தர் கேட்கிறார், நீர் ஆளவந்தாருடைய ஏக்கலைவன் சொல்ற, ஒரு கால் நீங்க நேரடியா ஆளவந்தார பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா. அப்ப உடனே சுவாமி ராமானுஜர் சொன்னாராம், பூமியிலேந்து பரமபதத்துக்கு சுருள் படிக்கட்டு கட்டி இருப்பேன். பக்தி ஞான வைராக்கியம் வேண்டாம், பாராயணம் வேண்டாம், பூஜை வேண்டாம், விரதம் வேண்டாம், ஏகாசி வேண்டாம், நாமஜபம் வேண்டாம், திவ்யதேசம் போக வேண்டாம், இங்கேயிருந்து ஒரு படி கட்டி விட்டுருவேன், இங்கே நேர வேற பரமபதத்துக்கு போறதுன்னு ஒரு சுருள் படிக்கட்டுன்னு சொல்லுவேன். சுத்தி சுத்தி ஏறது ஆளாந்தாரம் மட்டும் நான் நேரம் பார்த்திருந்தேன்னா பூமியிலேந்து வைகுண்டருக்கு ஒரு சுருள் படிக்கட்டு கட்டியிருப்பேன். பகவான் சிரிச்சு அதனாலதான் பார்க்க விடலைன்னு ரங்கராஜ். அப்புறம் எல்லாரையும் அனுப்பிடுவா, பூமியில ஆள் இல்லாம போயிருந்தோம், அவ்வளவு தூரம் ஆளவந்தார் மட்டும் நான் பார்த்திருந்தேன்னா சுழல் படிக்கட்டு கட்டியிருப்பேன் அப்படின்னு. என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க சுவாமி ராமானுஜருக்கு அந்த ஆளவந்தார் இடத்துல. அவரிடத்துல ஆளவந்தார பத்தியும் அவருடைய சிஷ்யன் தெய்வாரி ஆண்டான பத்தியும் இந்த பெண்களை அழகா பிரஸ்தாபிச்சுட்டா. சுவாமி ராமானுஜர் அழகா கேட்டுட்டா. உடனே அழகா அடுத்த வாக்கியம் சொன்னா, அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போலே. ஆச்சரியமா சொல்ற, அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போலே. இது ஸ்வயம் சுவாமி ராமானுஜர் சம்பந்தப்பட்ட ஒரு வாக்கியம். சுவாமி ராமானுஜர் காஞ்சிபுரத்திலிருந்துதான் ஸ்ரீரங்கம் வந்தார், ரங்கராஜன் தான் அவர் கூட்டிண்டே வந்தான். வரதராஜனிடத்துல திருப்பாவை பாட வச்சு வரதராஜன் மயங்கின சமயத்துல அவரிடத்துல ராமானுஜரை கேட்டு திருவரங்க பெருமாள் அறையர்தான் அழிச்சுண்டு வந்தா. அழகா சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கம் வந்துட்டார். இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல ராமானுஜ ராஜ்யம் தான், அது ரங்கராஜ்யம் இல்லை. சரியா சொன்னா இன்னைக்கும் ஸ்ரீரங்க நிர்வாகம் ராமானுஜரிடத்திலே தான் நடக்கிறது. இன்னைக்கும் பத்மநாபனுடையதான திருவனந்தபுரம் கேரளா எல்லாம் பத்மநாபராஜ்யம் அப்படின்னு நம்ம சொல்றோம். திருவிதாங்கூர் சமஸ்தானம் பத்மநாபராஜ்யம் அப்படின்றோம். ஆனா பத்மநாபனுக்கு ஒரு ராஜா உண்டு, யாருன்னா திவாகர முனி. அவர் இட்ட வழக்காத்தான் இன்னைக்கு கோவில் போயிட்டு இருக்கு. பத்மநாபர் இட்ட வழக்கா ஒன்னும் போகல, யார் இட்ட வழக்கு மாறல. அப்படியே திவாகரமுடி என்ன சொன்னாரோ அதன்படியே தான் நடந்துட்டு இருக்கு இல்லையா. அதனால ரங்கராஜ்யம் இல்லை, அது ராமானுஜ ராஜ்யம். அழகா சுவாமி ராமானுஜர் வந்துட்டா. பகவான் ரங்கநாதனும் அழகா என்னுடைய லீலா விபூதி நித்திய விபூதி. லீலா விபூதினா இந்த உலகம் பகவான் நினைச்சா ஓடி வந்து இங்கு அவதாரம் பண்ணி லீலைகள் பண்ணாலும் லீலா விபூதியின் பேர். நித்திய விபூதி அப்படின்னு சொல்றது பரமபதமாகிய வைகுண்டம். அது பர்மனண்டா இருக்கு, அது ஒரு நாளும் பிரளயத்திலையும் அழியறதில்லை, எதுலையும் அழியறதில்லை. பிரளயத்துல லோகம் ஆகாசம் மகாபிரளயத்தில் எதுவுமே மிச்சப்பட்டு கிடக்கிறதில்ல, பகவான் மட்டும்தான் மிச்சப்பட்டு கிடக்கிறான். ஆனா அப்பொழுதும் வைகுண்டம் உண்டு, அப்பொழுதும் அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு நித்தியம் பரமானந்தம் உண்டு. இந்த லோகம் தான் பிரம்மலோகம் வரைக்கும் எல்லாம் போயிடுறது. ஆச்சரியமா வைகுந்தம் மட்டும் நிரந்தரமா இருக்கு, அதனால அதுக்கு பேர் நித்திய விபூதி அப்படின்னு. அதனால ரங்கராஜன் சொல்ற, இன்னிலிருந்து என்னுடைய லீலா விபூதி நித்திய விபூதி ரெண்டுத்துக்கும் உடையவன் நீ அப்படின்னுட்டார். ஒரு குழந்தை இருக்குன்னா அப்பாவும் அம்மா எல்லாம் உனக்குதான்டா, எல்லாம் உனக்குதான்டி, என்னோட எல்லாம் உனக்குதான் சொன்ன மாதிரி ராமானுஜரை பார்த்து ரங்கநாதன் சொல்ல என்னோட எல்லா முன்னோடத்தை தான் இனிமேல் நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு விட்டார். அதனால சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்து கோவில்கள் எல்லாம் பார்த்து 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 சீர் பண்ணிட்டே வரார். ஏன்னா கோவில்ல வந்து எல்லாரும் நடக்கிறது, பூஜை நடக்கிறது, எல்லாம் நடக்கிறது, ஆனா ஏதோ குறைகள் நடக்கும். மனுஷனுடைய புத்தி தடுமாற்றம், ஆசை எல்லாம் உண்டு. எல்லா காலத்திலுமே இது உண்டு. பகவான் பக்கத்துல இருக்கோம், அகம்பாவம் இருக்கும், வரவாள் ரொம்ப படாத பாடுபடுத்துவா, சேவாத்துல உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா, இல்லாடி பணம் 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 பிடுங்குவதால் அந்த காலத்துல இருந்து உண்டு. இது புதுசே கிடையாது, புதுசே கிடையாது. ஆனா அவளுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் பார்த்தா அதுதான் எங்களுக்கு ஆச்சரியம். சண்டை பொறுத்தெல்லாம் பார்த்தா சொம்பு சம்பாதம் எடுத்துட்டு போவான். கிளம்பும் போது ஒரு மூட்டை கட்டி எடுத்துட்டு போவான். அப்படிதான் நான் பார்த்து அப்படி கொட்டி அப்படி மூட்டையை போட்டுதான் எடுத்துட்டு போவான். ஆனா எத்தனை சம்பாதிச்சாலும் அவளுக்கு பணம் பத்துறதே இல்லை. அவளுக்கு பணத்துல அவளுக்கு ஆசையும் விட்டபாடா இல்லை. அது சாபமா வரமான்னு தெரியும். சிலவெல்லாம் வரமா சாபமான்னு கண்டுபிடிக்கவே முடிய மாட்டேங்க. அந்த மாதிரி ஸ்ரீரங்கத்திலையும் பல பேர் தன்னை இஷ்டப்பட்டு இருந்தார். சுவாமி ராமானுஜர் ஒவ்வொருத்தரையா திருத்தி 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 கோவில் நிர்வாகத்தை ஜோரா பண்ணிட்டு வர. அப்ப இந்த ஸ்ரீரங்கனுடைய கோவில், ரங்கநாதனுடைய கோவில நிர்வகிக்கக்கூடிய பெரிய பொறுப்பு அங்க இருக்க அந்த அர்ச்சகர்கள் வம்சத்துல வந்தவாளுக்கு உண்டு. அதுல ஒருத்தர் கோயில் பெரிய கோவில் நம்பி அப்படின்னு அவருக்கு பெயர். அவர் தான் அந்த சாமி எல்லாம் அவர் வச்சிருப்பார். ஸ்தலத்தார் அப்படின்னு சொல்லுவார். நவதிருப்பதிலாம் போனா அவர் தான் ஸ்தலத்தார் அப்படின்வா. தர்மகர்த்தா அப்படின்னு சொல்றது, இல்லாட்டி அரங்காவலர் துறை அப்படின்னுவா. நிறைய பேர் விதவிதமா சொல்லுவா. அவதான் நிர்வாகம் பண்ணக்கூடியவா. திருவனந்தபுரம் ஸ்ரீகாரியம் அப்படின்னா சொல்றாங்க, எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் அப்படிதானே சொல்லிட்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த பெரிய கோவில் நம்பி அப்படின்றவர், அவர் கையில தான் பாத்தி கோவில் எல்லாம் பூட்டிட்டு சாவி அவர் ஆத்துல தான் வச்சுப்பார். ரங்கநாதனையே பூட்டிட்டு சாவி ஆத்துல எப்படி இருப்பார் பாத்தீங்க? அப்ப எப்படி இருப்பா? நிஜமாவே அதெல்லாம் சாதாரண பாக்கி. நம்ம நம்ம அது சாவி யார்ட்ட கொடுக்கவே அவ்வளவு யோசிக்கணும். இவாத்துல கொடுக்கலாம், இவாத்துல நம்ம வர நேரத்துக்கு அவ இருக்க மாட்டான், அவ ஒழுங்கா வைக்க மாட்டான், தியானம் சொல்லுவோம். அதுக்கு அவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு. நம்ம இருக்கிற ஒரு நாலஞ்சு வஸ்துவ பத்திரமா பாத்துக்கிறது. அது வெளியூர் போறதுக்கு அந்த கேட்ட பூட்டி, உள் கேட்ட பூட்டி, உண்வக்கம் பூட்டி, அதை பூட்டி, இதை பூட்டி, இவா கிட்ட ஒரு சாவி, அவா கிட்ட ஒரு சாவி, கிடைச்சல ஒரு சாவி இல்லாம இங்கே நிப்போம். அவாட்ட கொடுத்துருக்கா, அவா வந்திருக்கா, அவன் நிக்கலன்னா இப்பதான் அவா போனா அப்படின்னு. நம்ம கிட்ட இருக்கிற சாவி அவா கிட்ட கொடுத்து வச்சுட்டேன், பக்கத்தில் கூட அவா வெளில போயிட்டாங்க. ரொம்ப அதிவேதாபித்தனமா தெரியும். எல்லாருக்கும் சாவி கொடுப்போம், கிடைச்சல ஒரு சாவியும் இல்லாம நிப்போம். அவ்வளவு கஷ்டம் அப்படின்னா கோவிலுடைய நிர்வாகம் அவ்வளவு தூரம் பெரியவர் இந்த செல்வ நம்பி அப்படின்றவருக்கு. பெரிய கோவில் நம்பின்னு சொல்லுவா, கோவில் நம்பின்னு சொல்லுவா, செல்வ நம்பின்னு இந்த விதமா பேர் உண்டு. ரொம்ப செருக்கோட இருந்த அகம்பாவம் நிறைய நம்ம பார்க்கலாம். எல்லா கோவில்கள்லையும் நன்னா பார்க்கலாம். தான் இல்லைன்னா கோவில் முடிஞ்சதுன்னு நினைக்கிறவா உண்டு. இவாறே முடியக்கூடியவான்னு தெரியாது வாளுக்கு. நிரந்தரம் இல்லாதவர்கள் நம்பன்னு தோன்றது கிடையாது. அந்த மாதிரி ரொம்ப செருக்கள் அகம்பாவத்தில் இருந்தா ராமானுஜர் சொல்றாரு, நடந்துக்காதீங்கோ, இந்த மாதிரி பண்ண வேண்டாம், இந்த மாதிரி அவர் இஷ்டத்துக்கு நினைச்சா பூஜை பண்றா. நிறைய உண்டு. இன்னைக்கும் பாக்கலாம் பூரி ஜெகநாதன் கோவில் எல்லாம் யாரும் போய் ஒன்னும் சொல்லிடவே முடியாது, ஒண்ணுமே சொல்ல முடியாது. நாங்க போயிருந்த சமயத்துலதான் பூரி ஜெகநாதன் கோவிலுக்கு போயிருந்த சமயம்தான். அழகா என்ன எடுத்துன்னா நேரம் ஆயிடுச்சு. பகவானுடைய ராத்திரி பூஜை எல்லாம் நேரமாயிடுச்சு, ரொம்ப நேரமாயிடுச்சு. 3:30-4 மணிக்கு மேலதான் அந்த நித்ராதேவி பாட்டு பாடி அதுக்கப்புறம் பூஜை பண்ணி அவரை தூங்க வைக்கணும். அந்த பூஜை பண்ண போயிட்ட வேண்டிய பிராமணரை காணும். எங்க போனாலும் தெரியுது, கோவில் முழுக்க தேடியாச்சு. பூரி ஜெகநாதன் கோவில் அவர் வர வரைக்கும் ஜெகநாதன் காத்துட்டு இருந்தான் தூங்காம. வேற யாரும் சரி நான் பண்றேன் நீ பண்ணுன்னு சொல்றதுக்கு, அவர் வந்த பிறகுதான் ஜெகநாதன் வந்தா அஞ்சு நிமிஷத்துல கடகடன் பூஜை பண்ணா நித்ராதேவி கொண்டு உட்கார வச்சு டக்கடக்கு வில கணச்சாச்சு. 5:30 மணிக்கு தூங்குறாங்க. எல்லாம் சுப்பிரமாத சேவைக்கு எல்லாம் ரெடியா இருந்தா. திருப்பி சுப்பிரமாத சேவை முடிஞ்சு, கோஷ்டி சேவை முடிஞ்சு, ஜிய சேவை முடிஞ்சு, பிரசாதமே சுட சுட கொடுப்பா. 5 மணிக்கு சுட சுட பிரசாதம் கொடுப்பா. அந்த சமயத்துல ஜெகநாத சௌக்கியமா தூங்குறோம். ஏன்னா அந்த அந்த பூஜை பண்ணப்பட்ட அந்த பண்டாவர வரைக்கும் காத்துட்டு இருக்கான் ஜெகநாத். அந்த மாதிரி இருக்கிறதுனால அவன் இஷ்டத்துக்கு இருப்பா, ஒன்னும் பெருசா சொல்ல முடியாது. திருச்செந்தூர்ல எல்லாம் பார்க்கலாம் ரொம்ப நிறைய கோவில்கள்ல சுவாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காம இவளை வச்சுதான் சொன்னான். பகவானே அனுகிரகம் பண்ணாலும் இவ்வளவு விடமாட்டான், அவளை பக்கத்துல நிக்க விடமாட்டான். பார்க்கலாம் பண்டபூர்லாம் போனோம் அப்படின்னா பகவான் எல்லாருக்கும் பொதுவா இருக்கும். ஆனா நம்ம அந்த பண்டாக்கு 500 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்துருவோம், 5 நிமிஷம் பண்ணிக்கலாம். முடிஞ்சா பண்றேன் பேட்டு எடுத்துட்டு கூட வந்துடலாம் அப்படியே அழகா. இல்ல ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னா 2 நிமிஷம் இன்னைக்கு வர மாதிரி பரப்பி விட்டுடுவான். அதெல்லாம் அவ்வளவு விசேஷம் அவளுக்குலாம். அந்த மாதிரி இந்த கோயில் நம்பி இருக்கார். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. ராமானுஜர் சொல்றார், நம்ம எல்லாம் சொல்லலாம் பகவத் சங்கல்பம் எப்படி நடக்குமோ நடக்கிறது அப்படின்னு. இது ஒரு பகவத் சங்கல்பம் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, பெரிய பாடுது. எல்லாரும் மிஸ்யூஸ் பண்ற ஒரு வார்த்தை பகவத் சங்கல்பம். இன்னி வரைக்கும் யாரும் இதை ப்ராப்பரா யூஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. மகாத்மாக்களை தவிர சாதாரண மனுஷ அவாளுக்கு சாக்கு சொல்றதுக்கு அழகான ஒரு வார்த்தை பகவத் சங்கல்பம், அவ்வளவுதான். சமயத்துல இருக்குன்னா சமயத்துல இல்லைன்னா எப்ப கிடைக்கும் தெரியுது, ஒரு வார்த்தை என்னோட பகவத் சங்கல்பம் அப்படின்னு. அந்த மாதிரி வேணுமோ சில கோவில் லேட்டா திறக்கிறார், இஷ்டத்துக்கு என்னமா நடக்கிறது, ராமானுஜர் சொல்லி சொல்லி பார்க்கிறார், இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார், ராமானுஜர்கிட்டே சண்டைக்கு போறார். நீங்க கோவிலுக்கு புதுசு, உங்களுக்கு பெருசா தெரியாது, காஞ்சிபுரம் வேற ஸ்ரீரங்கம் வேற, அனாவசியமா கோவில் முறையை மாத்தக்கெல்லாம் முயற்சி பண்ணாதீங்கோ, நீங்க ஏதோ ஜீரா வாங்கோ கோவிலுக்கு வாங்கோ பூஜை பண்ணுங்கோ அவ்வளவுதான். நமக்கே தெரியும் புஷ்பாஞ்சலி சுவாமி அதை விசேஷமா சொல்லிட முடியும் பத்மநாபன் கோவில்ல, யாராவது ஒரு ஜந்து கேட்குன்ற அங்க வாசல செக்யூரிட்டி இருக்கவன் கேட்பானோ, ஒன்னு அவருக்கு முன்னாடி விளக்கு பிடிச்சிட்டு போற ஆள் கேட்பாளா சொல்லுங்க, புஷ்பாஞ்சலி சுவாமியார் பக்கத்துல கூட செக்யூரிட்டி மேல அவா சொன்னா கேட்பாளா, அவாட்டுக்கு வரலாம் போகலாம் அவ்வளவுதான். புஷ்பாஞ்சலி சுவாமி ஒதுங்கி நிப்போம், நமஸ்காரம் பண்ணலாம் வெளியே, அவ கிட்ட போய் யாராவது கேட்டாளா பத்மநாபன் கோவில் சொத்து இப்படி இருக்க என்ன பண்ணலாம், நீங்க சொல்லுங்க. கேட்கறது ஒரு ஆள் கிடையாது, ராஜாவும் கேட்க மாட்டேன் இவாளும் கேட்க மாட்டேன் யார், ஆனா அவருக்கு ஒரு பெரிய பாக்கியம் கேட்காதே, அவர் திம்மதியா இருக்க வச்சுக்கோங்க, கருட அவர் பாடி போட்டு விட்டுருப்ப, அவர் பாட்டு கேட்க நிச்சயம் வரா பத்மநாபர் பூஜை பண்ணிட்டு இருக்க. அந்த மாதிரி இவர் சொல்றார், நீர் பாட்டு வந்தீரா பூஜை பண்ணீரா பெருமாளை சுவிச்சரா போயிட்டே இருக்கிற, முதல் மரியாதை கொடுக்கறோமா சடாதி சாத்திரமா தீர்த்தம் கொடுக்கறோமா சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும், அதை விட்டுட்டு இதை பண்ணாதே அதை பண்ணாதே சொல்ற அதிகாரம் எல்லாம் உங்களுக்கு கிடையாது. நிறைய இடங்களை நான் பார்த்துட்டு இருக்கேன், திருக்குறமுடி ஜீர தெரியும், ஆழ்வார்த்தங்குடி ஜீர தெரியும், வானமாமலை ஜீர தெரியும், பெரிய பாடுது. அது சன்னியாசிகள் இருக்கவாளுக்கும் சன்னியாசிகளுக்கும் ராஜாங்கத்தில் இருக்கவாளுக்கும் ராஜாக்கும் ஒத்து வர வராது, ஏன்னா எல்லாத்தையும் விட்டவா எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்கவா, ரெண்டு பேரும் ஒத்தே போகாது, அதெல்லாம் பெரிய கஷ்டம். அண்ணமாச்சாருக்கு அவரு சிஷ்யன் ராஜாவுக்கும் ஒத்து போக மாட்டேங்கிறது, பெரிய மாதிரி நடந்துடும். அதனால பெரிய பாடுதானது. ஜீர சொன்னா கேட்க மாட்டாங்க, ஜீரை பத்தி இல்லாதையும் இல்லாதையும் சொல்லுவார். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உண்டு, அவர் ரொம்ப நாளுக்கு நான் கேட்ட நீங்க யாருன்னு பழக்கப்பட்ட ஒரு ஜியர் கூட இருக்காரு, முன்னாடி இருந்த ஜியோட இருந்த அவருக்கு நமக்கும் ஒத்து வர்ற அவனால போயிட்டேன், திருப்பி இந்த ஜியர் கூப்பிட்டாருன்னு வந்திருக்கு அப்படின்னு. இவர் பெரியவரா ஜியர் பெரிய எனக்கு தெரியுது, அவர் சொல்றத பார்த்தா என்னமோ இவர் தான் ஜியர் அப்பாயின்ட் பண்ண மாதிரி பேசுறாரு, அந்த ஜியருக்கு நமக்கு ஒத்து வரல அப்படின்னு சார் அசந்து போனேன், அப்படிலாம் கூட லோகத்தில் இருப்பாளோ அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய நடக்கிறது, நிறைய பார்த்து இருக்காரு, அதான் உங்களுக்கு தெரியாத வரைக்கும் உத்தமம் வச்சுக்கோங்களேன். நீங்க ஏதோ கோவிலுக்கு போங்க பெருமாளை செய்வீங்க வந்துட்டே இருந்து, அது ஒரு எல்லைக்கு மேல வளர்ந்து வளர்ந்து மேல போக 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 பார்க்க எல்லா அசிங்கங்களும் நல்லா தெரியும். இங்க கூட்டத்தோட கூட்டமா இருக்க வரைக்கும் பெருசா ஒண்ணும் தெரியாது, மேல ஏறி ஒருபடி மேல ஏறி பார்த்தா அவ்வளவும் கொடுமையும் தெரியும், அதுக்கு அடுத்த அடி பார்த்தா இன்னும் மோசமா தெரியும், அதுக்கு அடுத்த படியாத இன்னும் மோசமா தெரியும், எப்படா தெரியாதுன்னு எல்லாப்படி கடந்த ரொம்ப தூரம் போகும்போது ஒண்ணும் தெரியாது, அது வரைக்கும் எல்லாம் கிளீனா தெரிஞ்சுட்டே இருக்கும். இவர் ராமானுஜருக்கு பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா, ராமானுஜர் ரொம்ப வருத்தப்படுறா, ஆனா கண்ட்ரோல் இருக்கல இருக்கிறதுனால ராமானுஜர் முடிவு பண்ணி பார்த்தாரு, எல்லாம் சொல்லியாச்சு, இவர் கேட்க மாட்டேங்கிறார், அதனாலே இவரை வேலையை விட்டு நிறுத்திடலாம் அப்படின்னு சுவாமி ராமானுஜர் தீர்மானம் பண்ணிட்டார். ஏன்னா ரங்கநாதனுடைய கோவில் நல்லா இருக்கணும், அதுல இவா பிடிச்சவா பிடிக்காதவான சொல்லி சொல்லி பார்க்கணும். ஒரு சிட்டிக்கு மேல அப்படின்னா ரங்கநாதன் பெரியவன், அவனுடைய கோவில் பெருசனா, இந்த ஒருத்தருக்காக கோவிலுக்கு வர மத்தவாளோ கோவில் இருக்கும் மத்தவாளோ சமப்படப்படாது இல்லையா, சேவார்த்திகள் சமப்படப்படாது, அதனாலே பார்த்தார் அவர் வேலையை விட்டு தூக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். நாளைக்கு அவர் வேலையை விட்டு எடுத்து விடலாம் அப்படின்னு தீர்மானம் எல்லாம் பண்ணிட்டார். ராத்திரி அழகா ரங்கநாதா அப்படின்னு சொல்லிட்டு தியானம் பண்ணிட்டு படுத்துட்டார், படுத்தா சொப்பரத்துல ரங்கநாதன் வந்துட்டார். அழகா யாருக்கு அவர் ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கார், யாருக்குன்னா அந்த நம்பிக்காக, அவன் வம்சமே நமக்கு கைங்கரியம் பண்ணின்னு இருக்கு, அவன் நம்முடையவன் ரங்கநாதன் சார், நம்முடையவன் இவர் திருத்தி பண்ணிக்கொள்ள வேண்டியதான், இவர் பாட்டுக்கு சும்மாவும் விட்டுடுவார், திருத்தராலையும் விடமாட்டார், இவர் பாட்டுக்கு அவன் நம்முடையவன் நம்மளை நம்பி இருக்கான், அவன் குடும்பத்துக்கு அவனை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவடி அப்புறம் நான் பாத்துக்கிறேன். ராமானுஜருக்கு கோபம் வந்துடுச்சு, சுவாமி நீர் பாத்துக்கிற அதெல்லாம் அடுத்த கதை, இங்க கோவிலுடைய விஷயங்கள்லாம் மாறிட்டு இருக்கு, எல்லாரும் ஒழுங்காயிட்டு இருக்கா, இவர் ஒருத்தரனால திரும்பி எல்லாரும் கெட்டு போயிட்டு இருக்கா, சேவாதிகள் தான் சௌக்கியமா சந்தோஷமா இருக்கா, இப்பதான் அவருடைய ஆபரணங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து எல்லாம் அழகா பண்ணிட்டு இருக்கோம், இவர் ஒருத்தர் எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் இடஞ்சலா நிக்கிறார், ஒண்ணு அவர் இந்த ராத்திரிக்குள்ள சரி பண்ணும், இல்லையோ நாளை காத்துல வேலையை தூக்கணும், வேலையை விட்டு நான் தூக்க போறேன் அப்படின்ட்டா. ரங்கநாதர் அதெல்லாம் அப்படிலாம் பண்ண வேண்டாம், அவன் என்ன வேணா பண்ணோம் நான் பாத்துக்கேன், அவர் என்ன வேணா பண்ணணும் நீர் பார்த்து நீர் இருக்க முடியாது, நீர் இருக்க நான் இருக்க முடியாது, உனக்கு கவலையே கிடையாது, எப்படி நடந்தாலும் நீர் பாடு கடப்பி, உனக்கு கடக்கு கடந்த வாடு கடக்கையே வழக்கமாயிடுச்சு, அதனால உண்மையாரும் கேள்வி கேட்க போற, ரங்கநாதர் இப்படி பண்ணாலும் கேட்க போற, எல்லாம் ராமானுஜத்தை வந்து கேள்வி கேட்க போற, அதனால இந்த விஷயத்த ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல சுவாமி, எங்கள் ஆச்சாரியன் சொன்னபடி நான் கோவில் நிர்வாகத்தெல்லாம் மாற்ற வேண்டியிருக்கு, அதனாலே நான் நாளைக்கு அவர் வேலையை விட்டு எடுக்க போறேன் அப்படின்ட்டா. ரங்கநாதன் பலவிதமா சொல்லிட்டே இருக்கார், சொல்லி சொல்லி இல்ல ராமானுஜா விட்டுடு பரவாயில்ல கொஞ்சம் டைம் கொடு அப்புறம் பாத்துக்கலாம் என்னமோ நேரடியா பார்த்து பகவதா குழப்பே குழப்பின்னு இருக்கா பெருமாள், பகவத்கீதை மாதிரிதான் ஆரம்பத்திலேருந்து குழப்பமான ஒரே விஷயம் எனக்கு தெரிஞ்சு பகவத்கீதை மட்டும்தான். தெளிவா போகிறதே கிடையாது. எங்கெல்லாம் பகவான் எங்கெல்லாம் பேசுறோம், சில சில இடங்களை மட்டும் தெளிவா பேசுறோம். அது முழுசா பகவான் அப்படியே எடுத்துக்க முடியும். கடைசியில ஏதாவது ஒண்ணு ரெண்டு சொல்லணும், அப்படியே எடுத்துல சௌக்கியமா இருக்கு. மாமேக்கம் சரணம் அது தெளிவா இருக்கு. அதே கர்மன்யே அதிகாரஸ்தே மகாபலேஷு கதாசன கடமையே பலன் அதிகாரம் எல்லாம் பயம் வந்துடுறது. சதி செய்ய சொல்ற பலன் அதிகாரம் இல்லைன்றாரு அப்படின்னு பயப்படுறாரு. அப்படி எல்லாம் நடக்கிறது. அதனால பெருமாள் தெளிவா சொல்ல உடனே ராமானுசர் பார்த்தார், இவரோட நமக்கு ஒத்து போகாது, நமக்கு வரதாஜன் தான் சரி, நம்ம திரும்ப நம்ம ஊரை பார்க்க கிளம்புவோம் அப்படின்னு முடிவு பண்ணி அடுத்த ஆள் காத்தாலே கூரத்தாள் நடத்த விஷயத்த சொன்னவரையாடி சொல்லல. அப்ப ரங்கராஜனோட போறோட நம்மால் ஆகல, அவர் பாட்டுக்கு அவர் சொன்னதையே சொல்லிட்டு இருக்கார், நான் சொல்றதை கேட்கவும் மாட்டேங்கிறார், அவர் தீர்மானம் பண்றதையே பண்றாங்க. வந்து ராமானுஜருக்கும் பெருமாளுக்கு அப்பப்ப பிரச்சனை ஆகுது, அது கன்ஃபார்மா தெரியும். பத்மநாபோட ஒரு பிரச்சனை, ரங்கராஜனோட ஒரு பிரச்சனை, அங்கங்க ஒரு பிரச்சனை ஆகுறாது. ஆச்சாரிய புருஷா பெருமாள் வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டாளாம் அப்படின்னா உங்க வீட்டுல விட்டு கொடுத்துருவோமா சொல்லுங்க. பெருமாள் கிட்டே மல்லுக்கு நிக்கிற ஆட்கள் மகாத்மாக்கள்லாம் நம்ம கிட்ட சாதாரணமா விட்டு கொடுத்துருவாள், விட்டு கொடுக்கவே மாட்டா. அதுதானே அவளுடைய தர்மம். நல்ல கத்திரி வயல் வந்துருந்தா எல்லாரும் சூரியனை கிரிச்சு கொட்டுவோம். உடனே வெக்கப்பட்டு ரோஷம் வந்து இனிமேல் காலங்காலத்துல உதிச்சேன்னா பாரு அவர். அப்பயும் அது நன்னா நன்ன இன்னும் நூறு நூத்தி ஒரு நூத்தி ரெண்டு நூத்தி மூணு அவர் போயிட்டேதான் இருப்பாரு. நம்ம சொல்ல சொல்ல அவர் இன்னும் வீராப்பு ஜாஸ்தியாகும். ஐயோ குறைஞ்ச பாடா தெரியறதே கிடையாது. ஆச்சாரிய புருஷன் அவருடைய வீராப்பு ரங்கநாதனோட மல்லுக்கு நிற்கிறார். ஏன்னா ரங்கநாதனுடைய கோவில் நன்னா இருக்கணும், ரங்கநாதன் நன்னா இருக்கணும், சேவார்த்திகள் நன்னா இருக்கணும்ன்ற அந்த பரிகதிப்பு. அதனால கூடத்தான் நடந்த சொன்னா இந்த பெருமாளோட நமக்கு ஒத்து போகல, அதனால நம்ம நம்ம பெருமாளை பார்க்க போயிடலாம், நான் காஞ்சிபுரம் கிளம்பலாம்னு முடிவு பண்ணிட்டேன், காவேரியில தீர்த்தம் ஆடிட்டு ரங்கநாதன் இடத்துல எல்லா பொறுப்பையும் ஒப்படை சொட்டு அடியே இன்னைக்கு கிளம்ப போறேன் அப்படின்ட்டார். கூரத்தாழ்வன் பதறா, ஏன் சுவாமி இப்படி முடியும், ராத்திரி ரங்கநாதன் வந்தார் சொப்பனத்தனையும் சொன்னாரப்பா, சொல்ல 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 கேட்க மாட்டேங்க, திரும்ப திரும்ப அவர் சொன்னதையும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கார் அப்படின்றார் ராமானுஜர். உடனே கூரத்தாழ்வன் எல்லாம் கேட்டுட்டு சுவாமி அடியேன்னு சொல்றேன் சமிக்கணும் தப்பாடுறது கூட சொல்லு பாருன விஷயம் தான். அடியனுக்கு கொஞ்சம் சமயம் கொடுத்தான் அவர் எப்படியா திருப்தி பண்ணிக்கொள்றேன், இந்த கோயில் நம்பிய இந்த செல்வ நம்பிய அப்படின்னா ராமானுஜர். அப்படியா அப்படின்னா அங்க இருக்கும் ரங்கநாதன் மேல நம்பிக்கை இல்லையா, ராமானுக்கு இருக்கு கூரத்தாழ்வான் மேல நம்பிக்கை. ஏன் ரங்கநாதன் மேல நம்பிக்கை இல்லைன்னா நம்ம பய பரவாயில்ல அப்படின்னு பாவத்தை கண்டுக்க மாட்டான். அந்த கருணை கருணா சாகரன் இல்லையா, அதனால அந்த காரணத்தினால பரவாயில்ல விடு, இவ்வளவுதானே தப்பு இவ்வளவுதானே எனக்கு தெரியும். இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல மேட்டழகிய சிங்கர்னு ஒருத்தர் உண்டு, தாயார் சன்னதிக்கு பக்கத்துல. நான் பல வருஷமா ஸ்ரீரங்கம் போயிட்டு இருக்கேன். அந்த சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய பட்டர் மட்டும் இன்னி வரைக்கும் குடிச்சுட்டு தான் இருப்பேன். எல்லாரையும் கிழிச்சு போட்ட நரசிம்மர் இவரை மட்டும் எப்படி தடவி கொடுத்துருக்காரு எனக்கு புரியல. அந்த உள்ள சன்னி அதுக்காகவே நான் சன்னிதி ஏறமாட்டேன். நான் சொல்ல நரசிம்மா ஒண்ணு அவரை சரி பண்ணு, இல்லாட்டி நீ மாறு. அது வரைக்கும் நான் சன்னிதி ஏறமாட்டேன், இன்னி வரைக்கும் ஏறல, இப்ப கூட போக கூட ஏறல, நீ ஆச்சு அவராச்சு அப்படின்னு ஏறதே கிடையாது. நான் ஜம்முன்னு இருப்பார் மேட்டழகிய சிங்கர். அவர் தான் வந்து கம்பனுடைய ராமாயணத்தை ஒத்துண்டார், கர்ஜனா பண்ணி ஒத்துண்ட ஒரு பெருமாள் மேட்டழகிய சிங்கர். அந்த மேட்டா மேட்டு அழகிய சிங்கர்னு பேர் வைக்கும். அவ்வளவு விசேஷம் அதெல்லாம் பெருமாள் இது என்னது, அவளுடைய பூர்வ ஜென்ம சுகிருத்தம் வேற வார்த்தையே சொல்றதுக்கே இல்லை. சில விஷயங்களுக்கெல்லாம் இன்னி வரைக்கும் யாருமே காரணமோ பதிலோ சொல்லவே முடியாது, அஜ்ஞானிகளா தானே இருக்கும். கூரத்தாழ்வான் சொல்லிட்டா சுவாமி அடியனுக்கு கொஞ்ச நாள் சமயம் கொடுத்தா எப்படியாவது அவரை திருப்தி பணிகொண்டு உங்க திருவடியில கொண்டு வந்து சேர்க்கிறேன். ரங்கநாதன் இவ்வளவு தூரம் சொல்றாரு அப்படின்னா ஏதோ காரணம் இருக்குமே, இருக்கலாமே சுவாமின்னு. சரி கூரத்தாழ்வான் நீ சொல்றதுனால இருக்கேன், பார்க்கலாம் எவ்வளவு நாள் பார்க்கலாம், ஒரு எல்லைக்கு மேல போயாச்சும் நான் கிளம்பிடுவேன். இல்ல சுவாமி அந்த மாதிரி ஒரு அவசியம் வராது, உம்முடைய திருவடி பலத்தினால இவரை திருப்தி பணிகொள்வேன் அப்படின்றாராம். ரங்கநாதன் பலத்தினால சொல்லல, உம்முடைய திருவடி பலம் இருக்கு, இவர் முட்டி மோதி திருத்த முடியலையா, ரங்கநாதன் திருத்த மாட்டேங்கிறாராம். ஆனா கூரத்தாழ்வான் சொல்றாரு உம்முடைய திருவடி பலத்தினாலே அவரை நாம் திருப்தி பணிகொள்வோம். அதுதான் நம்பிக்கை. எல்லாமே சரியா போயிட்டு இருக்கு, நான் தைரியமா இருக்கேன்னு அதுக்கு போய் நம்பிக்கை இல்லை. எல்லாமே விரோதமா நடக்கணும், எல்லாமே நம்ம எதிர்பார்க்காதபடி நடக்கணும். அதுல நிச்சயமா நான் வாழ்ந்து காட்டுவேன், ஜெயிச்சு காட்டுவேன், எனக்கு ஒன்றும் ஆகாது, என் குடும்பம் நன்னா இருக்கும், நாங்க சௌக்கியமா இருக்கும் அப்படின்னு நினைச்சோன்னா அது நம்பிக்கை. எல்லாம் கரெக்டா போகுமா, எல்லாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாளா, அப்ப நீங்க ஜாலியா இருக்கலாம், இதுக்கு பேர் நம்பிக்கை. இது நம்பிக்கையே வேண்டாமே, இதுக்கு நம்பிக்கைன்ற ஒரு வார்த்தை அவசியமே கிடையாது. எல்லாம் விரோதமா இருக்கணும், சகாயம் பண்ணக்கூடிய வாழ்லாம் முதுகுல குத்தணும், நமக்கு வேண்டப்பட்ட வாழ்ல நம்மளை ஒதுக்கி தள்ளணும், யாருமே கதியில இல்ல எங்கூட பத்மநாபன் இருக்கான்னு நீங்க வாழ பிரயத்தனப்பட்டெல்லாம் அது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் பகவான் ஆசைப்படுறான். இந்த நம்பிக்கை வேணும், இதுக்கு பேர் தான் திட நம்பிக்கை, இதுக்கு பேர் திட விசுவாசம். வேற எதுக்கும் பேர் திட விசுவாசம் கிடையாது, நன்னா ஞாபகம். அந்த மாதிரி திட விசுவாசம் வேணும். சரின்னு சொல்லிட்டா ராமானுஜர் கூறத்தாழ்வன், ராமானுஜரோட நிச்சயம் கைங்கரியம் எல்லாம் வேற உண்டு அவருக்கு, நிச்சயம் கைங்கரியம் உண்டு. ராமானுஜர் சத்சங்கம் சொல்லும்போது கேட்டுப்பார், எல்லாம் பண்ணுவார், நடுநடுற கொஞ்சம் கொஞ்சம் கேப் கிடைக்குமே, அந்த கேப் கிடைக்கிற டைம்ல ஓடி போய் இவரோட ஒரு பேச்சு பேசிட்டு இருப்பார் இந்த கூறத்தாழ்வான், இந்த கோயில் நம்பியோட. அதனால அந்த கோயில் நம்பிக்கை இவர் ரொம்ப பிடிச்ச போயிடுது. அவர் வளர்ந்து கொடுக்க கூறத்தாழ்வான் ரொம்ப வினயம், கோடீஸ்வரன், எல்லா தனத்தையும் வீசி எரிஞ்சுட்டு ராமானுஜ சரணமே கதீன்னு வந்த மகாத்மா ஆச்சரியம். ஸ்வயம் பகவானுடைய அவதாரம் கூறத்தாழ்வான். ஏன் இவ்வளவு தூரம் பிரயத்தனப்படுறார் அப்படின்னா, ஆதிசேஷன் லக்ஷ்மணனாக பலராமனாக பகவானுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணியாச்சான். அதே ஆதிசேஷன் தான் இப்ப கலியுகத்துல ராமானுஜனா வந்திருக்கிறதுனாலே ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் வந்த பரமாத்மா கலியுகத்துல கூறத்தாழ்வானா வந்த, கூறத்தாழ்வானா வந்து தன் பக்தனுக்கு கைங்கரியம் பண்றதே பரம தர்மம்னு வந்துட்டான். பக்தனுக்கு எல்லாரும் அடியேன் தாசானுதாசன் அப்படின்னு சொன்னா இங்க பரமாத்மா சொல்லுவான், நான் தாசானுதாசன் அடியேன் ராமானுஜதாசன் அவன்னிக்கிறான், ராமானுஜ அடியேன் வரதராஜதாசன் ரங்கநாததாசன் அப்படின்னா இங்க கூறத்தான் அடியேன் ராமானுஜதாசன் அப்படின்றான். பரமாத்மாவுடைய அவதாரம் கூறத்தாழ்வன். ராமானுஜரை விட வயசுல பெரியவன் கூறத்தாழ்வன். ராமானுஜர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிறந்தவர், 1000வது திருநட்சத்திரம் போன வருஷம் தான் முடிஞ்சது. அவர் 1010 பிறந்தார் சுவாமி ராமானுஜர், 1017 பிறந்தார். ராமானுஜருக்கு முன்னாடியே பரமபதிச்ச ஒருத்தர் இந்த கூறத்தாழ்வான், ரொம்ப விசேஷமான ஒரு பக்தர், பரம பாகவதோத்தமர், வினய சிகாமணி. நமக்கு வினயம்னா தெரியாது, நம்மால அகம்பாவ சிகாமணி, மமக்கார சிகாமணி, அவர் வினய சிகாமணி. அப்பேற்பட்ட வினயம், அசாத்தியமான திருட விசுவாசம். அவர் போய் இவரிடத்துல பேச்சு கொடுத்து பேச்சு கொடுத்து அவர் முதல்ல ரொம்ப தள்ளி விடுறார், ரொம்ப கேவலப்படுத்துறார் இவர். ஆனா ராமானுஜ சம்பந்தப்பட்ட ஆள் அப்படின்னு அப்படியே பல நாள் நடந்துட்டு இருக்கு. அவர் அப்பப்ப விபச்சாரிகள் வீட்டுக்கெல்லாம் வேறு போயிடுவார், கோவிலில் பூஜை பண்ணப்பட்டவர். ஒரு நாள் கூறத்தாழ்வன் அந்த இடத்துக்கு போயிட்டார், கதவு தட்டுறார், வெளில வரார். இதுக்கு நீங்கள்லாம் இங்க வரவே, நீங்கள்லாம் இங்க வரலாமோ அப்படின்றார். உடனே கூறத்தாழ்வன் சிரிச்சுட்டே கேட்டார், நாங்கள்லாம் இங்க வரப்படாதான் மோசமான இடமோ அப்படின்னா, ஆமா தெரியாதான், அப்படியே நீங்க வரையல் அப்படின்ட்டார். மோசமான இடம் தெரிஞ்சு வரலாமோ, என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையாம் அவருக்கு. இவ்வளவு தூரம் தன் மேல அக்கறை கொண்டு ஒரு விபச்சாரியுடைய வீட்டு வாசப்படியை கூட மதிக்கிற அளவுக்கு இவர் இருக்கார் அப்படின்ன உடனே கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்பட்டு இவர் கூறத்தாழ்வானுடைய அடிமையா மாறிடுறார். இந்த கோயில் நம்பி செல்வ நம்பி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாறி வந்துட்டார். அழகா ஆச்சரியமாகிறது. அப்ப அவருடைய தாயார் இறந்து போயிடுறார். ஆ சமயத்துல அழகா அந்த காரியங்கள் எல்லாம் பண்றார். அப்ப அந்த 11வது 70 பிராமணன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த 70 அதுக்கு பிராமணால தேடுற யாரும் அமையல. ராமானுஜர் சொல்றார், கூடத்தான பார்த்து நீ போய் ஏகாகம் சாப்பிட்டுடுவான்ற, போகமாட்டா, நல்ல வேதம் தெரிஞ்ச பிராமணாலாம் போக மாட்டா, முக்கசாரிக்கெல்லாம் பாவப்பட்ட பிராமணா தான் மாட்டுவார். இந்த ஃபேக்டரி லாசான பிராமணா, வேற குழப்பில்லாத பிராமணா, சும்மா இருக்கிற பிராமணா, பஞ்சகச்சம் கூட தட்ட தெரியாத பிராமணா தான் இருக்க மாட்டுவார். தத்தாத்துன்னு சொல்ல தெரிஞ்சா வேற எதுவுமே வேண்டாம். முக்காவாசி நல்ல ஒரு வைதீகம் பிராமணாலாம் அதுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கூறத்தாழ்வன்லாம் வேத விற்பன்ன ஸ்வயம் பகவத் அவதாரம். அவரை போய் சொல்றார், இவரும் ஜம்முன்னு போறாராம், போறார் அழகா. இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அழகா அவரை உட்கார வச்சு எல்லாம் பண்ணியாச்சு. நிறைய தனம் கொடுப்பா, சரியா நிறைய தனம் கொடுக்கறது உண்டு. அழகா வாங்கிட்டு வரா, எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வரல வரும்போது திருவள்ள அப்படி இறச்சுட்டே வந்துட்டார். அவ்வளவு தனத்தையும் ராமானுஜர் உள்ள வந்தா சாப்பிட்டா தனம் எல்லாம் எங்க மடத்து கொண்டு வரலையா அப்படின்னாரு. அது வாந்தி போல அதை யாரா கொண்டு வருவாளா அப்படின்ட்டு, வாந்தி பத்திரமா பொட்டலை கட்டி இருந்தாவன் யாரா கொடுப்பாள, அந்த மாதிரி அது அர்ஹதை இல்லை, அதனால வழி இறைத்து வந்தேன்னு. அப்ப இன்னொரு வைராக்கியம் இருக்கும் பாத்துக்கோங்க, அந்த தனத்துக்கு தான் பிராமண கூட்டமே அலையிறது, தாந்தேது 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 தாந்தேது, வாரக்க முதற்கொண்டு ஏதாவது தானத்தை கொடு தானத்தை கொடு தானத்தை கொடு, பிராமண எல்லாரும் கைறிடுறான். பாகவதே திருப்பி திரும்ப பாக்கலாமே, கிருஷ்ணனுக்கு எங்கேயாவது பிரச்சனை வந்துடுத்து சரியா போயிருந்தா பிராமணர்கள் வந்துருவா, சதாசு ஆயுஷ்மான் பவ தானம் கொடுதா நந்தகோபா, அவரும் கொடுத்து கொடுத்து அம்பரமே தண்ணீரே சோகே அரஞ்செய்யும் நந்தகோபாலான்னு கடைசியா கண்ணனையும் தானம் கொடுத்துட்டார். எல்லாத்தையும் கொடுத்தது போக கடைசியா கண்ணன் தான் அவனையும் தானம் கொடுத்த ஒருத்தர், கடைசி வரைக்கும் அவர் கொடுக்காத ஒரே தானம் பக்தியை மட்டும்தான் கொடுக்கல. பக்தி மட்டும் தானம் கொடுக்கலாம், பக்தி வச்சுட்டா எல்லாத்தையும் தானம் கொடுக்கலாம், நம்மள தானம் கொடுக்கலாம், ஆத்மாவை தானம் கொடுக்கலாம், ஜீவிதத்தை தானம் கொடுக்கலாம். நம்ம கிட்ட இருக்க பக்தி நாம ஜபத்தை மட்டும் தானம் கொடுக்கவே கூடாது, பரமாத்மாவே கடன் கொடுக்கப்படாது. பத்திரமா வச்சுக்கணும், அதை கொண்டுதான் பரமாத்மாவை அனுபவிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு தானத்தெல்லாம் இறைச்சிட்டு வந்துட்டார். இப்படியே போயிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா அழகா திருந்தி வந்துட்டார். ராமானுஜர் திருவடியில கொண்டு வந்து சேர்த்துட்டார். இவர் சொன்னார், சுவாமி ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கோ, என்னை திருத்தி பணிகொள்ளணும் அப்படின்னா சுவாமி ராமானுஜன் கூரத்தாழ்வானுடைய அந்த பலத்தை பார்த்துட்டார். அப்பா ஆச்சரியம், நிஜமாவே ரங்கநாதன் அதுக்கு ரொம்ப பரிசா கொடுத்துருக்கான். ஒருவேளை நீர் இல்லை அப்படின்னா அது ஓரளவுக்கு சரியா இருக்கிறவாள் அப்படியே அழிச்சுட்டு போகிறது பெரிய விஷயம் இல்லை. உருப்படாதவாளை சரி பண்ணி நல்வழிப்படுத்தி கொண்டு போகிறது தானே சத்குருவுக்கு பெரிய கர்மா, அதுதானே பெரிய பலம், அதுதானே பெரிய ரகசியம். அந்த கர்மாவை நீ பண்ணி காட்டிட்டாயடாப்பா அப்படின்னு சந்தோஷப்படுறா. உடனே அவருக்கு அழக அமுதம் போல நல்ல தமிழ் புலமை உண்டு அவருக்கு. உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ராமானுஜருடைய காருண்யம், அவர் பழகக்கூடிய தன்மை இதெல்லாம் பார்த்து அசந்து போயிட்டார். ஒரு நாள் அவர்கள் ஒரு நாலஞ்சு கவிதை எழுதி ராமானுஜரத்தை கொண்டு போய் சமர்ப்பிச்சார். ராமானுஜர் கேட்டார், அது என்ன அப்படின்னார். இல்லை மனசுல தோன்றதை எழுதியிருக்கேன் அப்படின்னா ராமானுஜர் பெருமையை பற்றி அப்படி எழுதியிருந்தார். ராமானுஜருடைய அழகு, அவருடைய பெருமை, அவருடைய குணம், ராமானுஜருடைய எல்லா விஷயம் எழுதியிருந்தார். ராமானுஜர் பார்த்தார், கொஞ்சம் கோபமாக ஒரு பார்வை பார்த்தார். உடனே இந்த ஓலைச்சுவட்டில் அப்படி கிழிச்சு போட்டார். உனக்கு ஏதானும் எழுதணும்னு தோணித்தன்னா நான் முகக்கும்படியான வீரேச பெருமாளை பற்றி எழுதி, ஆச்சாரியனை பற்றி எழுது, நம்முடைய உத்தமமான பக்தாவை பற்றி எழுது அப்படின்னு சொல்லி கூறத்தாளெல்லாம் காட்டிட்டு என்னை பற்றி எழுத வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கிழிச்சு போட்டுட்டாரோ. உடனே எல்லாரும் அசந்து போனா இவர் பார்த்தார், சமிக்கணம் சுவாமின்னு போயிட்டார். இது ஏன் நினைச்சுட்டு இருந்தார். உடனேயே திரும்பவும் எழுத ஆரம்பிச்சார். பூ மண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மண் அவந்த இராமானு சஞ்சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ரொம்ப வருத்தம் உண்டு பத்மநாபசனையில் ஒரு ராமானுஜர் இல்லையே. எந்த பெருமாள் கோவிலுக்கு போனாலும் ராமானுஜர் உண்டு, 108 வீரர்களையும் உண்டு. இந்த மாதிரி மலைநாட்டு திருப்பதிகள் எங்கேயுமே நான் பார்த்ததில்லை. மலைநாட்டு திருப்பதிகள் எங்கேயுமே அடியன் சுவாமி ராமானுஜருடைய சாத்ததில்லை. திருப்பதிலாம் அப்படி காம்பீரியமா இருப்பார். பவிஷ்ய ஆச்சாரியமா பாஷ்யக்காரர்னு தான் பேர் திருப்பதியில. அதே ஆழ்வாத்துக்கு போயாச்சுன்னா பவிஷ்யத் ஆச்சாரியம்னு சொல்லுவார். பத்மநாபன் அப்ளிகேஷன் அவன் அவர் தானே துரத்தி விட்டான். அட்லீஸ்ட் மூர்த்தியாவது வச்சுக்கோப்பான்னு அவங்ககிட்ட தான் சொல்லணும். போலீஸ்காரெல்லாம் உள்ள விட்டுருக்கார், மொபைல் எல்லாம் விட்டுருக்கார். அவரோட வாக்கி டாக்கி கால் இன்னும் மாட்டின்லாம் அலையிறார். சம்பந்தமே பக்தியே இல்லாத வாழலாம் அசஸ்மெண்ட்டுகள்லாம் உள்ள விட்டுருக்கார். தொல்பொருள் ஆராய்ச்சியாளன்லாம் உள்ள விட்டுருக்கார். ராமானுஜனோட என்ன கஷ்டம், எவன்லாம் சம்பந்தமே சம்பந்தம் இல்லாதவன்லாம் பத்மநாபன் கோவில் பாகிஸ்தான் காரணம் கூட உள்ள விட்டுட்டார். நம் ராமானுஜரை விட மாட்டேங்கிறார். எல்லாரையும் விட்டுண்டே இருக்கார், விடுவார். இங்க போப்பார், அவராச்சு நானாச்சு பார்த்துவோம். ஆச்சரியம் மங்க சுவாமி ராமானுஜர். ஒரு அழகா அந்த ராமானுஜரை பத்தி பாசுரம். ஆனா ராமானுஜர் சொன்ன மாதிரியே பூ மண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன் பூ மண்ணு மாது பொருந்திய மார்பன் அகலகில்லே நிறையும் என்று அலமேல் மங்கை உரை மார்பா. சீனிவாதா பக்ஷசரத்தை பகவான் தாயார வச்சிருக்க பகவானே. பூ மண்ணு மாது பொருந்திய மார்பன் தாமரை ஆழ்கள்வன் அப்படின்னு சொல்லுவார். தாமரன் அவதாரம் பண்ண ஸ்ரீதேவி மார்பில் வச்சிருக்கான். பூ மண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பா மண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன் ஆச்சரியம். எல்லாரும் கொண்டாடும்படியான பாசுரங்கள் சொன்ன மாறனுடைய திருவடியை அடிபணிந்து உயிந்தவன் பூ மண்ணு. இத்தனை நாள் கேட்ட பாசுரம் நீங்க அர்த்தம் சொல்றேன். பூ மண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்த இராமானு சஞ்சரணாரவிந்தம். எல்லாரும் நல்கதி அடையத்துக்காக வந்த ராமானுதன் சரணாரவிந்தம் நாம் மண் இவாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. அவட சரணாரந்தத்தை பிடிச்சிண்டு அழகா நாம நிம்மதியா வாழறதுக்கு ராமானுஜா 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 சொல்லுவோம்னு ஆரம்பிச்சுட்டார். ராமானுச நூற்றந்தாதி அப்படின்னு எழுதிட்டார். அந்தாதினா கடைசியில எந்த வார்த்தையை விட்டாலோ அதையே அடுத்த வார்த்தையை ஆதி அந்தத்தையே ஆதியா வச்சுட்டு சொல்ற பேர் அந்தாதின்னு பேர். அதுலதான் சொல்றார், காரே கருணை ராமானுசா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உயித்த பின் அப்படின்னு சார். ராமானுஜாவின் கருணையின் அளவு யாருக்குமே தெரியாது. காரே கருணை ராமானுஜ, கார்மேகம் போன்ற கருணையுடையவன் ராமானுஜன். கார்மேகத்துக்கு என்ன பெரிய கருணை அப்படின்னா, மழை காலத்துல கொஞ்சம் கூட மிச்சம் வச்சுக்கிறது இல்லையா. ஒன்று நீ கை கரவையில் ஆழிகழ்ப்புக்கு முகந்து கூட ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. இன்னைக்கு கொஞ்சம் என்ன கொட்டி தீக்கிறது இல்லையா, தனக்குன்னு கொஞ்சம் கூட பாக்கி வச்சுக்காம எல்லாத்தையும் கொடுக்கறா போல ஒரு கார்மேகமா ராமானுஜன். காரே கருணை ராமானுசா, இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர்னின் அருளின் தன்மையை அப்படின்லாம் எழுதினார். எல்லாம் எழுதி முடிச்சா நேர கொண்டு போய் ராமானுஜத்துல சமர்ப்பணம் பண்ணார். உடனே ராமானுஜர் பார்த்தார், தள்ள முடியலையா, நடாது எல்லாத்தையும் எல்லாத்தையும் ராமானுஜர் பத்தியே வரும். ஆனா ராமானுஜர் கூட கூட வர பெருமாளை பத்தி சொல்லிடுவார், ராமானுஜருடைய ஆசாவளை பத்தி சொல்றார், ராமானுஜர் சிஷ்யர் கூட தரங்களை பத்தி எல்லாம் சொல்றார். கூடவே ராமானுஜர் சொல்றதுனால ராமானுஜரால் அதை தள்ள முடிகிறது, வேண்டாம்னு கிழிச்சு போட முடியலையா. முன்னாடி எக்ஸ்க்ளூசிவா ராமானுஜர் பத்தி எதுவுமே கிழிச்சு போட்டுட்டார். இதை பூமண்ணுமா அது புருந்திய மார்வன் பாமண்ணுமார் நடிப்பனர் எப்படி கிழிச்சு போடுறது, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு விட்டு நல்ல கவி அப்படின்னு சொல்லிட்டு உடனே சசியாளெல்லாம் பார்த்து, இது பிரபன்னர்களுக்கு எல்லாம் இதுவே காயத்ரின்ட்டார். இன்னைக்கு அதுக்கு பேர் பிரபன்ன காயத்ரின்னு பேர். ஆச்சரியம் வைஷ்ணவன் என்ன உத்தமமான அந்த ராமானுஜ தர்சனத்துல ஈடுபாடு கொண்டு ராமானுஜனே கதி நிற்கிறவா, அதை நித்தியம் ஜபிச்சிருவா அந்த நூறு பாசுரங்கள் பிரபன்ன காயத்ரி பூமன்னமாவது பொருந்திய மரபுள்ள கடைசி வரைக்கும் நித்தியம் இத ஜபிக்கிறத ஒரு விரதமா வச்சுருக்க வைஷ்ணவால எனக்கு தெரியும். தெய்வ பிரபன்ன காயத்ரினே இதுக்கு பெயர், நல்ல வைஷ்ணவாளுக்கு தான் தெரியும். நீங்க சாதாரண நாமம் போட்டு இருக்க வைஷ்ணவாலாம் போய் கேட்டல் அப்படின்னு அப்படி உண்டா அப்படின்னு அது என்ன காயத்ரி தன்வந்திரி காயத்ரி அப்படின்ற நம்ம கிட்ட புதுசு புதுசா ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப விசேஷ நல்லா பிரபன்னதா சிறிய ஸ்ரீரங்கம் வாசிவாச்சாரெல்லாம் கேட்டோம்னா முழுக்க உட்காந்து பன்னியாசமே பண்ணிடுவார். பிரபன்ன காயத்ரி ரொம்ப ஆச்சரியமா ராமானுஜ வைபவம், அதை வச்சுனே ராமானுஜன் சொல்லி முடிச்சுடலாம். எல்லா விஷயங்களும் எல்லாம் வந்துடும், அத்தனை விசேஷம் அதுல. உடனே ராமானுஜர் ஒத்துனுட்டார், அதுல இருந்துதான் 4000 திவ்ய பிரபந்தத்துல அதுவும் கூட சேர்ந்தது. ராமானுஜர் காலம் வரைக்கும் பார்த்தோம்னா நம்மாழ்வார் எழுதின விஷயம், மற்ற 12 ஆழ்வார்கள் எழுதின விஷயங்கள் மட்டும்தான் பிரபந்தத்திலே இருந்தது. ராமானுஜர் காலத்திலே தான் ராமானுஜ நூற்றந்தாதியும் திவ்ய பிரபந்தத்தோட சேர்ந்துடுத்து. ராமானுஜ நூற்றந்தாதி சேர்ந்தா தான் 4000 வரும், இல்லாட்டி 4000 வராது. அந்த கேப் வச்சுட்டு இருந்தான் பெருமாள், அதுதான் ஆச்சரியம். அவர் கேப் வச்சுட்டு இருந்தானோ, இது ராமானுஜனை பத்தி வரணும் அப்படின்னு இயற்பால வந்துடும். அது ஆச்சரியமா அவ்வளவு அழகா அந்தத்தையும் ஆதியையும் சொல்லி சொல்லி ராமானுஜ நூற்றந்தாதி எழுதினார். இந்த பெண் பிள்ளை அதை ராமானுஜத்துல சொல்லா, அந்தாதி சொன்னேனும் அமுதனாரை போலே உருப்படாம இருந்து ராமானுஜரை கழிச்சு கொட்டின்னு இருந்த அமுதனா, அதுக்கப்புறம் அவரே ராமானுஜரை கொண்டாடி அந்தாதி சொன்னாரு அடியாள் என்ன அந்த மாதிரியா மொசல் புழுக்க சுவாமி என்ன போய் ஊரை விட்டு போகாதுன்னு. அமுதனார் ஒருவேளை ராமானுஜர் நினைச்சு ஸ்ரீரங்கத்தை விட்டு கலப்பியிருந்தாருன்னா இன்னைக்கு நூற்றந்தாதி கிடைச்சிருக்காது, ராமானுஜர் நூற்றந்தாதி கிடைச்சிருக்காது. ஆனா நான் போய் ஒன்னும் ஆக போறது கிடையாது, நான் அந்தாதியா சொல்ல போறேன், அமுதனார போல ராமானுஜரை பத்தியா சொல்ல போறேன், போ சுவாமி நீர் பாடு என்னமோ ஏதோ வந்தோமோ சேவிச்சோமோ நன்னார ஆசிரியம் பண்ண ஏன்டி போறாய் இதுக்கடி போறாய் ஒருவருக்குரிய எழுவர் விடுத்து என்ன சுவாமி யாரிடத்துல தராதரம் தெரிஞ்ச விஷயம் சொல்ல வேண்டாமா, எனக்கு எல்லாம் இவ்வளவு பிரயத்தனம் நீங்க படலாம், ஒரு கொசு கிட்ட போய் அதை பிடிச்ச உட்காரு அடுத்த வாழை கடிக்கிறியே ஜீவகாரணி உனக்கு வேண்டாமா, கொஞ்சமா உனக்கு புத்தி இருக்கா, பிராரத்த கர்மனால நீ கொசுவா பிறந்திருக்கா, இப்படி கடிச்சனா உனக்கு இன்னும் பாவம் சேரும், நீ அத்தனை 84 லட்சம் கோடி ஜென்ம உபன்யாசம் நீ சுத்தன அப்படி நான் உபன்யாசம் பண்ணேன்னா கொரு என் கொசு என் கையில உட்காந்து கடிச்சிடு தேங்க்ஸ் சொல்லிட்டு அது வேண்டியது உட்காந்து கேட்க போடுறா, இல்லாட்டி ஆகவே கூட அக்கா கஷ்டப்படுறாரு அப்படின்னு பிராண தியாகம் பண்ணிட்டு அப்படி மோட்சம் அடைய போற ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி நான் ஒரு கொசு என்னிடத்துல போய் இவ்வளவு தூரம் பிரயத்தனம் பண்ணிருக்காள், அதுதான் ராமானுஜரோட காருண்யம். ஒரு கொசுவிடத்திலே போய் இவ்வளவு பிரயத்தனப்படுவாளா அடியாள் மொசல் புழுக்க சுவாமி, வரப்பல கடந்தா என்ன வயல்ல கடந்தா என்ன அப்படின்னு சொல்லி அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போலே அப்படின்னு கேட்டுட்டா. ராமானுஜர் அப்படியே மீனிஷில் எடுத்து நிக்கிறாரு, கூரத்தாழ்வான் வைபவம், அது அமுதனாருடைய வைபவம் இல்ல கூரத்தாழ்வானுடைய வைபவம். அதுலயும் ஒரு சந்தர்ப்பத்துல இந்த திருவரங்க தமுதனார், அதுக்கப்புறம் தான் அவருக்கு திருவரங்க தமுதனார் அப்படின்னு அமுதம் போல கவி சொல்லக்கூடியவர். ஆனா ராமானுஜ நூற்றந்தாதி சொன்ன பிறகுதான் அமுதம் போன்ற கவித்துவம் அழகா வந்தது அவருக்கு, அப்பதான் அந்த அமுதம் போல கவிக்கு ஒரு பிரயோஜனம் கிடைச்சது. அந்த மாதிரி இப்ப எத்தனையோ புஷ்பங்கள் பூக்கிறது எல்லாமே பத்மநாப சன்னதி கேள்விடுறதா, இல்லாட்டி எத்தனையோ புஷ்பங்கள் எல்லாம் பார்க்கலாம், யாரோ தலையில சூடிக்கிறா, இல்லாட்டி பணத்துக்கு வாரி அரைச்சிட்டு போடணும் போற, எத்தனையோ பேர் காலில் மிதிப்படுறது, என்ன பிரயோஜனம்? பத்மநாபன் சன்னதிக்கு போச்சுன்னா அது பிரயோஜனம். அது போல நல்ல கவித்துவம் இப்ப ராமானுஜர் பத்தி பாடின உடனே அதுக்கு ஒரு பிரயோஜனம் கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் அந்த வார்த்தைகளுக்கு பிரயோஜனம் இல்லாம இருந்தது. ஒரு சந்தர்ப்பத்துல மத்தியான வேகாத வெயில், அந்த வெயில்ல சுவாமி ராமானுஜர் சிஷ்யாலெல்லாம் விட்டுட்டு தான் உருத்தரா மடத்திலேருந்து கிளம்பி நடந்து போறார். யாரும் இல்லாம மத்தியானம் ஆகாரம் எல்லாம் முடிச்சு விசிராந்தியா இருக்கிற சமயத்தை ஒரு பாட்டு கிளம்பி போறோம். நேர திருவரங்க தமுதனார் வீட்டுக்கு போற சுவாமி ராமானுஜர். தான் ஒருவரா போறார், கூட தான் யாரையும் கூப்பிடல. அழகா உள்ள ஏறி இன்னொன்னு அசந்து போறார். சுவாமி இவ்வளவு தூரம் வேகாத வெயில்ல இந்த சிறியனை பாக்கிறதுக்கு வரணுமா? யாராவது ஒரு சொல்லிவிட்டு இருந்தா அடியேன் வந்திருக்க மாட்டேனா? இவ்வளவு தூரம் பரிசிரமப்பட்டு வந்திருக்காளே, அடியேன் என்ன கைங்கரியம் பண்ணணும்னு கேட்டார். முதல்ல ராமானுஜர் தலையிடாதீங்கன்னு சொன்னவ, இப்ப அடியேன் இப்ப என்ன கைங்கரியம் பண்ணணும், இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வந்திருக்காளே, என்ன பண்ணட்டும் சொல்லுங்கோ, எதுக்காக இவ்வளவு தூரம் சிரமப்பட்டாளோ சொல்லுங்கோ, என்ன வேணாலும் பண்றது காத்துருக்கேன். எப்படி தசரத சக்கரவர்த்தி அழகா விஸ்வாமித்திரத்துல சொன்னாரோ அது போல சொன்னார். உடனே ராமானுஜர் சொன்னார், உனக்கு இந்த கோவில்ல புராணம் வாசிக்க கூடிய ஒரு கைங்கரியம் இருக்கு இல்லையான்னு. ஆமாம் சுவாமி, அவ அம்சம்தான் வாசிட்டு இருந்தா. ரங்கநாதன் சந்நிதியில புராணம் வாசிக்கணும், புரோகிதம் சொல்றார், பௌராணிக்கரம் சொல்றது உண்டு. அந்த அந்த ஒரு கைங்கரியத்தை நீ எனக்கு தானமா கொடுன்னு வாங்குற ராமானுஜர். உடனே அவர் சொன்னார், தேவர் இவ்வளவு தூரம் வந்து கேட்கிறேள் அப்படின்னா இதை விட வரணும். உடனே அழகா உதகபூர்வமா ஜலத்தை விட்டு மகாபலி தானம் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டார். உடனே ராமானுஜர் நன்னாரு மோட்சம் கிடைக்கிறேன்னு ஆசீர்வாதம் மட்டும் கலந்து வந்துட்டார். அதுக்குள்ள கூட தாழ்வன் பார்த்தார், என்ன சுவாமி ஏகாதிரியில் எங்க போயிட்டுனா? திருவரங்க தமுதனார் வீட்டுக்கு அப்படின்னா. எதுக்குன்னா? உமக்காகத்தான் போனேன்னா. எனக்காக எதுக்கு போகணும் சுவாமின்னா? இல்ல உனக்கு இந்த ஸ்ரீரங்கநாதன் கோவில்ல புராணம் வாசிக்க ரொம்ப ஆசை இல்லையா அப்படின்னா? ஆமாம் சுவாமி, ஆனா அவர் தானே பண்ணிட்டு இருக்காருனா, அதைத்தான் உதகபூர்வமா தானம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நாளையிலேருந்து நீ வாசி அப்படின்ட்டா. அன்னிலிருந்துதான் கூரத்தாழ்வன் வாசிச்சார். அதுக்கப்புறமா தான் கூரத்தாழ்வன் பிள்ளை பராசரபத்திர வாசிச்சா. இன்னி வரைக்கும் அந்த வம்சத்தார் மட்டும்தான் ஸ்ரீரங்கத்துல புராணம் வாசிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அந்த மாதிரி அந்த புராணம் வாசிக்கிறார். அந்த கைசிக புராணம் வராகமூர்த்தியுடைய ஆச்சரியமான வைபவம், வராகமூர்த்தி தன் பக்தனுடையதான பெருமையை சொல்லும்படியான வைபவம் இந்த கைசிக புராணம், வராக புராணத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் திருக்குறுங்குடி வைபவம். அந்த திருக்குறுங்குடி வைபவத்தை அழக வராகமூர்த்தி சொன்னா அப்படின்னு சொல்லிதான் பராசரப்பட்ட ஒரு கைசிக ஏகாதசி. கைசிக ஏகாதசி சரியா குருவார் ஏகாதசி இன்னைக்குதான் கைசிக ஏகாதசி. அது திருக்குறுங்குடி பக்கம் போன நிறைய பேர் கௌசிக ஏகாதசி, நிறைய பேர் கைசிக ஏகாதசி. கௌசிகம் கிடையாது, கைசிக ஏகாதசி. அன்னைக்குதான் அவ்வளவு அழகா ஒரு புராணம் வாசிச்சு பராசரப்பட்ட ஜோரா அதுக்கு வியாக்கியானம் பண்ண நம்பெருமாள் ரொம்ப குஷியாய் முதல்ல தீர்த்தம் கொடுத்தார், சடாரி கொடுத்தார், கழுத்திருக்க மாலையை கொடுத்தார், பரிவட்டத்தை கொடுத்தார், கடைசியில சந்தோஷம் தாங்க முடியாம மோட்சம் தந்தோம். பராசரப்பட்டிருக்க 28 வயசு. எல்லாரும் கத்திரா ரங்கநாதன் மோட்சத்தை போய் யாராவது கொடுப்பாள் பேர் விட ஆசை நட்டு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு சார். அப்படி அந்த புராணம் வாசிச்சு மோட்சம் அடைஞ்சவர் பராசரப்பட்டர். இத்தனைக்கும் காரணம் சுவாமி ராமானுஜர். அந்த புராணத்தை வாசிக்கக்கூடிய கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தவர் திருவரங்க தமுதனார். அவரிடத்திலேருந்து அதை வாங்கி கூரத்தாழ்வான் இடத்துல கொடுத்த ராமானுஜரிடத்துல இவள் சொல்றா, அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போலே. எங்கேந்தெல்லாம் விஷயம் எடுக்கிறார் ராமானுஜர். ஆனா ராமானுஜர்னு தெரியாமலேயே பேசிட்டு இருக்கு, அது இன்னும் ஆச்சரியம். அதுதான் விசேஷம். ராமானுஜர் தெரிஞ்சு பேசினா கூட அது ஒரு ரசம். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றது ஒரு ரசம். ராமானுஜர்னு தெரியாதபடிக்கு அது சொல்றது ஒரு ரசம் தான். அதனால சொல்லிட்டு அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போலே அப்படின்னு ராமானுஜர் அழகா நினைச்சார். இப்படி அந்த வைபவங்களை நினைச்சுட்டு இருக்கா. கூட அந்த சிஷ்யாலாம் உடனே அவபாடு பூ மண்ணுமா அது புறம் தியமாறன் புகழ்மலிந்த பாமண்ணுமார் நடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மண்ண வந்த ராமானுஜன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ் நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே அவர் ஜபிக்க ஆரம்பிச்சுட்டார். ராமானுஜன் நிதானமா கேட்டு உடனே அந்த பெண்கள் அடுத்த வாக்கியம் சொல்றா. சம்பந்தமே இல்லாம ராமாயணத்துக்கு போறா. இது வரைக்கும் குரு சிஷ்யா ஆச்சாரிய புருஷ வைபவம் சொல்லியிருந்தா, அங்கே டக்குன்னு ராமாயணம் போறா. ஆச்சரியம், ராவணனுக்கு கூட இதம் சொல்ற தைரியம் இருந்த ஒருத்தனை பத்தி ராவணனுக்குலாம் போய் அறிவுரை சொல்ற. விநாச காலே விபரீத புத்தி அப்படின்னு கேரளாவில் இத்தனை யூனியன் இருக்கு, எல்லாம் ஸ்ட்ரைக் பண்றா. நம்ம எல்லாம் யாராவது உபதேசம் பண்ணுவோமா? நேத்தியே பாலை வாங்கிட்டு கரிகாரம் வாங்கிட்டு ஆத்துல உட்காந்துருக்கணும் வழிய, யூனியன்லாம் கூப்பிட்டு வாங்க உட்காருங்கலாம் பண்ணாதீங்க. யாராவது ஒருத்தருக்கு தைரியம் இருக்கா சொல்லுங்க. சத்தியமா நம்மளாம் கிளம்ப போறதே கிடையாது. சரி ஒரு நாள் ஹர்தா ஜாத்துல இருக்கும் அவ்வளவுதான் இது பெருசா இத்தனை யூனியனை கூப்பிட்டு இப்ப எத்தனை பேர் ஸ்ட்ரைக் பண்றது எல்லாம் சேர்த்து இவாளெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணப்படாதுன்னு சொல்லி அத்தனை ஜனங்கள் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரைக் பண்ணணும் அவள் அடங்கிடுவார் யாரா பண்றது யாரா இருக்குமா கிடையவே கிடையாது அந்த மாதிரி ராவணனுக்கு அறிவுரை சொல்ற இவாள் இந்த யூனியனுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி ரெண்டுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது ஆனா அவனையும் பிடிச்சென்று ஒருத்தர் அறிவுரை சொல்லிட்டானா அந்த விஷயத்த சொல்ற அனுகூலம் சொன்னேனோ மல்யவானை போலே அனுகூலம் சொன்னேனோ மல்யவானை போலே அனுகூலம் நல்லத சொல்றது ஆனா நமக்கு எல்லாம் அனுகூல சத்ரு தான் ஜாஸ்தி ரெண்டு உண்டு அனுகூல சத்ரு பிரதிகூல பந்து அப்படின்னு ரெண்டு உண்டு நமக்கு வந்து அனுகூலம் சொல்றேன்னு சொல்றவாள்லாம் நம்ம ஆத்மாவுக்கு விரோதமான விஷயங்களை சொல்ல அதனால அனுகூல சத்ரு அப்படின்னு பெயர் அதே போல பிரதிகூல பந்து அப்படின்னு சொல்லலாம் நமக்கு கஷ்டமே கொடுத்துட்டு இருப்பா ஆனா அவன் நமக்கு பரம பந்து ஏன்னா அவன் பகவானுக்கு கொண்டு போய் சேர்த்துருவான் பரமபாகியம் அது பிரஹல்லாதன் இந்த அனுகூல சத்ரு பிரதிகூல பந்து ரெண்டுக்கு ஒரே உதாரணம் சொல்லணும் பிரஹல்லாதன் பிரஹல்லாதனுக்கு அனுகூல சத்ரு அப்பா பிரதிகூல பந்துவும் அப்பா ஏன்னா நாராயணா சொல்லாதே அப்படின்னாலும் அனுகூல சத்ரு அவனுக்கு விஷமெல்லாம் கொடுத்து அவனை கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டே இருந்தனாலே அவன் இன்னும் இன்னும் நாராயணன் அதனாலேயே பிரதிகூல பந்து ரொம்ப கஷ்டம் நமக்கு நமக்கு பந்துக்கள் எல்லாம் அனுகூல சத்ரு அனுகூல பந்துவே கிடையாது சரி அனுகூலம் பண்றதா பந்து பிரதிகூலம் பண்றதா சத்ரு சில பேர் அனுகூல சத்ரு அப்படிங்க தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டு ஒழிந்தேன் ரொம்ப அழகா திருமங்க சொல்றார் தாய் தந்தை பந்து எல்லாரும் பிடிச்சிருந்திருக்கேன் ஆனா எல்லாரும் எனக்கு அனுகூல சத்ருவா இருக்கா யார் என்ன சத்கதி அடையறதுக்கு பிரயத்தனப்பட வைக்கலாம் மீராவுடைய கணவன் கும்பராணா மீரா பாட்டு பக்தி பண்ணிட்டு இருக்கா நாம ஜபம் பண்ணிட்டு இருக்கா கிரிதாரு கிரிதாரும் ஜபிச்சுட்டு இருக்கான் விட்டானா அவளை எத்தானா பாடுபடுத்தின அனுகூல சத்ரு தியாகராஜர் சொந்த அண்ணா ஜப்யேசன் அந்த பாடுபடுத்தினான் அனுகூல சத்ரு சுகாராம் அவருடைய பாரியை ஜீஜாய் ஆவளி அனுகூல சத்ரு ஆனா சில பெரியவாள்லாம் அவளை ரொம்ப விசேஷமா அவ பத்தி வருதேன்றது எந்த பெரியவாளுக்கும் மாற்றமே கிடையாது அவளுக்கு பாண்டங்கனை கண்டாகாது அவ்வளவுதான் அவளுக்கு துக்காராமை கண்டாகாது இல்லை பாண்டங்கனை கண்ட ஆகாது பாண்டங்கனோட சேர்ந்ததுனால துக்காராம ஒரு கசப்பு அவர் கசப்பு சமயத்துல வேப்ப மரத்துல கொடி ஏறி எடுத்து காய் கசக்குன்றோம் இல்லையா அந்த மாதிரி எங்காத்துக்காரர் நல்லவர் தான் பாண்டங்கண்டா வேப்பங்க அந்த மரத்துல ஏறிட்டு அதனால காய் கசக்கிறன்னு பாண்டங்கன் மேல வழி போட்டாலும் வேற ஒன்னும் கிடையாது அனுகூல சத்ரு அனுகூல பந்துவும் உண்டு ஜெயதேவர் பத்மாவதி ரெண்டு பேரும் அனுகூல பந்து மரகரள கண்டனம் மமசேசி மண்டலம் பெருமாள் வந்து எழுதும் பொழுது ஜெயதேவசத்துல வந்துட்டான் ஜெயதேவால ஆச்சரியமா ஜெயது பத்மாவதி ரமண ஜெயதேவ கவி அனுகூல பந்து ரெண்டு பேரும் அனுகூல பந்து துருவனும் அவ அம்மா சுனீதி இவா ரெண்டு பேரும் அனுகூல பந்து ரெண்டு பேரும் அனுகூல சத்ரு கிடையாது அனுகூல பந்து அந்த மாதிரி ராவணனுக்கு அனுகூலம் சொன்னதா சில பேர் தான் விபீஷணன் சீதா மாதா மாலியம் ரொம்ப பொறுக்கி எடுத்துதா கும்பகரணம் சொல்றான் ஆனா பெருசா எடுபடல யார் சொல்லி எடுபடல வச்சுக்கோங்க ஆஞ்சநேயர் சொல்லி எடுபடல சுக்ரீவன் சொல்லி எடுபடல ராமனே சொல்லியும் எடுபடல வாங்கின அந்த வரம் அப்படி இந்த மால்யவன் இந்த அசுர கூட்டத்துக்கு அவன் தான் பாட்டன் எப்படி பீஷ்ம பிதாமகர் சொல்றோமோ அந்த மாதிரி மால்யவான் பாட்டன் அதனால அந்த மால்யவான் ராவணத்தை சொல்றான் ராவணா நீ என்னமோ இந்த ராமன் சாதாரண பட்டன் அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியை போல அதே மாதிரி அது ஆச்சரியம் ராவணனுக்கு மாத்தி மாத்தி யாரோ ஒருத்தர் ராம வைபவத்தை சொல்லிட்டே இருக்கா மறக்க முடிய மாட்டேங்கிறது அவனால மறக்க முடியறதே கிடையாது மறக்க முடியறதே இல்லை நம்ம எல்லாம் பத்மநாபர் பார்த்தா இந்த கூட்டம் எல்லாம் டிவி நியூஸ் மயங்கி கிடக்கிறது நியூஸ்லயும் நம்ம வந்துட்டோம்னா தெய்வமே நம்மளை பார்த்துருவோம் நியூஸ்குள்ளயும் வந்துட்டேன் எல்லா நியூஸ்லயும் திருப்பி பார்க்க எப்ப திறந்தாலும் பத்மநாபரை பத்தி நியூஸ் வராத நாளே கிடையாது அதுவும் தூத்துக்குடி எல்லாத்தையும் என் தமிழ்நாட்டில் இருக்கவெல்லாம் டக்கு டக்குன்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுவார் குருஜி இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு பத்மநாபர் பத்தி ப்ரோக்ராம் பாருங்க அப்படின்னு குற்றம் நடந்தது என்ன அப்படின்னு அவரை ஃபோன் பண்ணுவார் குற்றம் நடந்தது என்ன ஆனா சொல்றது பத்மநாபரை பத்தி இது யார் குற்றம் தான் எங்களுக்கு தெரியல சபாவுடைய குற்றமா ராஜாவுடைய குற்றமா கேஸ் போட்டவர் குற்றமா போட்டவர் ஜம்முன்னு போயிட்டார். யார் மேல போட்டோ அவர் தேவையும் படுத்துட்டு இருக்கார். சம்பந்தப்பட்டவாலாம் உழைந்து இருக்கும். இதான் நடந்துட்டு இருக்கு எல்லாரும் ஆச்சரிய. ஆனா பார்த்தா நியூஸ் வரைக்கும் வந்துட்டாரா இல்லையா அந்த கூட்டம் நம்மள மறந்து போயிடுறது. அதனால நியூஸ் பாக்குறா பெட்ரோல் விலை ஏறி போயிடுது, அது ஏறி போயிடுது, எல்லாம் ஒரு பக்கம் பார்த்துருந்தாலும் கூட நம்ம நம்ம நியூஸ் சைட்ல வரட்டும். எல்லா சேனலும் யாரும் தள்ளுபடியே பண்ணல. பார்த்தீங்கன்னா விஷயம் தான் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லலையா? ஊருக்கு வரவாள்லேருந்து ஊரை விட்டு போறவாள்லேருந்து யார் வேணாலும் பத்மநாபத்தை பத்தி பேசுறேன். இது கூட ஒருத்தர் வந்து பேசிட்டு போயிட்டேன். யாராவது ஒருவா இல்லையா பத்மநாபரை பத்தி பேசாம யாராவது இருக்க முடியாது. சர்வத்திர பத்மநாப நாம சங்கீர்த்தன பத்மநாபா பத்மநாபா. அந்த மாதிரி ராவணனுக்கு ராவணன் மறக்க முடியலையா? யாராவது ஞாபகப்படுத்திட்டே இருக்க அந்த மால்யவான் பேசுறான் ராவணன் இடத்துல. அப்பா நீ என்னமோ சாதாரணமா ராமனுடைய மனைவியை தூக்கின்னு வந்துதான் நினைக்கிறியா? மாரிசனா கூட்டு போய் அவன் மாறு வேஷத்துல ஓடி அதுக்கப்புறமா நீ எல்லாம் ஏமாத்தி தூக்கிட்டு வந்திருக்க. தூக்கிட்டு வந்த பிறகு நிம்மதியா இருக்கியா சொல்லு. நீ கிளம்பும் போது ஒரு கழுது ஒன்னு அந்த பாடுபடுத்திட்டு அப்புறம் அதெல்லாம் வெட்டி கொண்டு போட்டு இங்க வந்துட்டாங்க. கொண்டு அசோகவனத்தை வச்சுட்டாரு. அசோகவனத்தை வச்சுட்டு அவ்வளவு நாள் தொட முடிகிறதா சொல்லு. அவளுடைய கற்பு நிதியை ஒன்னும் போட்டு படாத பாடுபடுது. நீ கெஞ்சின் இருக்கா மிரட்டின் இருக்கா அவ காலில் விழாத குறை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இத்தனையும் பண்ணிட்டு அல்ல ஒண்ணும் இல்ல ராமன் வந்தா பாத்துருவேன் என்ன ஞாபகம் நிறைய வரம் சொன்னா நிறைய எனக்கு வரம் இருக்கு யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ வாங்கின வரத்துல மனுஷா குரங்கு லிஸ்ட்ல சேர்க்கிறடா ராவணா ஞாபகம் வச்சுக்கோன்னு மறந்து போயிட்டானா? நீ எல்லா வரம் வாங்கினாய் மனுஷா குரங்குன்னு அந்த லிஸ்ட்ல ரெண்டு பேரை விட்டுட்டா இதெல்லாம் ஒரு விஷயமான அந்த ரெண்டு பேரை ஜோடிச்சேன்னு வந்து நிக்கிற உனக்கு. நீ யாரும் மறந்தையோ அவ ரெண்டு பேர் மனுஷாலும் குரங்கும் ஒண்ணு சேருமா? ரெண்டுமே கஷ்டம், ரெண்டுத்துக்கும் கஷ்டம். மனுஷா குரங்கோட இருந்தா குரங்குக்கு கஷ்டம், குரங்கு மனுஷாவோட இருந்தா மனுஷாவுக்கு கஷ்டம். ரெண்டு ஒன்னா சேர்ந்து அடுத்ததாவது கஷ்டம், ரொம்ப கஷ்டம், பெரிய பாடு. அது இத்தனை குரங்கு ஒரு மனுஷன், அது இவன் சாதாரண மனுஷன் இல்ல. ஒக்க மாத ஒக்க பான ஒக்க பாரிய எல்லாத்தையும் விட்டு கொடுப்பான். அதே சமயத்துல சுயமரியாதை விட்டு கொடுக்க மாட்டான். அன்புக்காக என்ன வேணா பண்ணுவான். சத்தியம் அப்படின்னு வந்துருத்தன நினைச்சதை நடத்தி காட்டுவான். ஸ்வயம் மகாவிஷ்ணவதா உன்னை வதம் பண்றதுக்குன்னே சொல்லிட்டு அவன் ராமன் வேஷம் போட்டு வந்திருக்கான். ஏமாந்து பாடாத எவன் ராவணனா வந்தானோ அவனே ராவணா வந்திருக்கான். எவன் ராவணா வந்திருக்கானோ அவனே பின்னாடி பல அவதாரம் எடுக்கக்கூடியவன். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருத்தானும் வரக்கூடியவன். மத்யம் கூர்மம் வராகம் நிருசிம்மம் வாமனம் இத்தனை அவதாரம் எடுத்து பரசுராமனையும் எல்லாம் பண்ணிட்டு உனக்கு பரமபிரியமான வாலியையும் வதம் பண்ணி அவனுடைய தம்பி சுக்ரீவனையும் ராஜ்ய பரிபாலனம் பண்ண வச்சு உன்னிடத்திலே அவன் தம்பியையும் பிரிச்சு தன் காலில் விழ வச்சு அந்த தம்பிக்கும் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு உன்னை கொலை பண்றதுக்கு காத்துருக்கான். என்ன வைத்தியகாரத்தை நீ பண்ணிட்டு இருக்க? ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒழுங்கு மரியாதையா சீதாபிராட்டியை கொண்டு விட்டுடும். அவர்த்த சரணாகதி பண்ணாய் அப்படின்னா லோகமே கொண்டாடும்படியா நீ இருக்கலாம். அவ்வளவு பெரியவன் ராவணேஸ்வரன் உனக்கு பேர் வேற இருக்கு, லங்கேஸ்வரன் வேற திருநாமம் இருக்கு, எல்லாத்தையும் இழந்துடாது. அவனிடத்துல பிடிவாதம் பிடிச்சு ஜெயிச்சவன் இன்னி வரைக்கும் யாரும் இல்லை. அவனிடத்த சரணாகதி பண்ணவா ஜெயிச்சிருக்கான். அவனுக்கு எதிரங்கு கோத்து நின்னவாளோ அவனிடத்த பிடிவாரம் பிடிச்சிருந்து அவனுடைய இஷ்டத்துக்கு விரோதமா போனவாளோ இங்க வரைக்கும் ஜெயிச்சதில்லை. அதாலே ராவணா போனதெல்லாம் போட்டும் இப்பவே அவனிடத்த சரணாகதி பண்ணா கூட உயிர் பிழைக்கலாம். அதுதான் பகவானுடைய பரம காருண்யம். அதனாலதான் பெரியாழ்வார் சொல்றார் கோடி மூடி எடுப்பதன் முன்னம் அப்படின்னு. கடைசியில் அந்த துணிய போட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி கௌத்துவமுடைய கோவிந்தனோடு கூடி ஆடின்னு அந்த காலம் அடைவதன் முன்னம் அப்படின்னு. அந்த காலம் அடைவதன் முன்னம் அப்போதைக்கு இப்போதே எல்லாம் இதுக்கு மேல ஒண்ணுமே வழிய வச்சு எல்லா வாய்ப்பும் அழுகி போயிடுதுன்னு சொல்றோம் இல்லையா? எல்லாம் காலம் கடந்து போச்சு, எல்லாம் பிரயோஜனம் இல்லை, இதுக்கு மேல ஒரு அவசியம் இல்லை, இனிமேல் பண்ணி பிரயோஜனம் இல்லை, கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்கார அதிக வசனம் சொல்லுவோமே. அந்த ஒரு ஸ்திதியில நின்று போய் பத்மநாபன் காலில் விழுந்தா கூட காப்பாத்திருக்க. இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை, இதுக்கு மேல பிரயோஜனம் இல்லைன்ற அந்த ஸ்திதியில கூட பத்மநாபா ரட்சிக்கணும்னு கட்டியாச்சுனா பிரயோஜனம். அந்த மாதிரி மால்யவான் சொல்றேன் இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகிறேன், இப்ப கூட ராமான போய் விழுந்துடு, விழ கூட வேண்டாம், கை கூப்பினா போதும், கை கூப்ப கூட வேண்டாம், சீதியை கொண்டு விட்டாலே போதும்பா. ராமன் டக்குன்னு உன்னுடைய குற்றத்தை மன்னிச்சுடுவான், மறந்துடுவான். அதனால சொல்றான் கேட்க மாட்டேங்க. ராவணனுக்கு எத்தனையோ பேர் சொல்லியாச்சு, ஆனாலும் ரொம்ப அனுகூலமா சொல்றான் மால்யவான். இவ்வளவு தூரம் சொல்றேனேப்பா கேட்க மாட்டியா? அதெல்லாம் கேட்க மாட்டேன், வயசான களம் புத்தி மயங்கி போயிடுத்து, தியானம் சொல்லிட்டு போய் வளர்ந்து போ அப்படின்னு தான். அப்ப கூட மால்யவான் அழகாக கடத்திய வரைக்கும் அந்த உச்சிதமான அனுகூலமான விஷயங்களை சொன்னான். அதே இந்திரஜித் மற்றவாள் ராவணனுக்கு அனுகூலமா சொல்லல, எல்லாம் அவனுக்கு பிரதிகூலமா. அப்பா ஒன்னும் கவலைப்படாதீங்கப்பா, என்னப்பா பெரிய ராமன், என்னப்பா பெரிய குரங்கு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இந்திரன் தான் ஜெயிச்சிருக்கான், ஒண்ணு பெருமாள் சித்து கிடையாது இந்திரஜித். இப்ப ஒரு குழந்தை உபன்யாசம் பண்ண நம்ம தூத்துக்குடியில கிருஷ்ண ஜெயந்தி பேர் சடஜித் அப்படின்னு பேர், சடன்ற வாயு ஜெயிச்சுட்டா சடஜித்னு பேர், சடகோப்பன்ற பேரு ஸ்டைலா வச்சிருக்கார் அவர் தாசா, அது பெரிய உபன்யாசகர். நான் ஸ்டைலா இது மாதிரி சகசமான பேர்லாம் நீங்க தேடி அனுப்பிப்பல சொல்லுங்க, அதனால நம்ம யோசிக்க கூட சம்ஸ்கிருத பாண்டித்யம் சடஜித் அப்படின்னு தெரிச்சு அசந்து போனேன் நான், சடகோப்பன் பேர் அப்படி சடஜித், அது அப்படி அது புளிக்குட்டி மாதிரி கடகடன் உபன்யாசம் பண்றது அது பாடு, அது உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெட்டிலையும் அழகா சொல்றோம், அத்தனை விசேஷம் அந்த புத்தி வரணமே. அவன் இந்திரஜித் தானே ஒழிய விஷ்ணுஜித் கிடையாது, விஷ்ணுவை ஜெயிச்சவன் இல்லையே, யமஜித் கிடையாது, யமதர்மராஜனை ஜெயிச்சவன் இல்லையா, அல்ப இந்திரன், இந்திரனை யார் வேணா ஜெயிக்கலாம், இந்திரனெல்லாம் ஜெயிக்கிறது யாராவது வேணுமா, ஒண்ணுமே அவனா தோந்து போயிடுவான், ரம்பான எனக்கு ஊர்வசியே போகும் இந்திரனை ஜெயிக்கிறது, வேற யாரும் அவசியமே கிடையாது, ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு தானா அழியக்கூடிய ஒரு சந்தானே இந்திரன். பார்க்கலாம் பாகவதம் முழுக்க 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 ஒருத்தன் வரான் பகவான் உடனே இந்திரன் தான், அவனாலதான் திரும்ப திரும்பி பெருமாள் அவதாரம் எடுத்துட்டே இருக்க, அது வரைக்கும் இந்திரன் நன்றி கடன் பட்டிருக்கோம் வச்சுக்கோங்களேன், அவன் ஏதாவது ஏடாகுடம் பண்ணுவான் பெருமாள் அவதாரம் எடுத்துட்டு வந்துருவேன், திருப்பாக்கடல் கடையறதா இருக்கட்டும், வாமன அவதாரம் எடுக்கிறதா இருக்கட்டும், மோகினி அவதாரம் எல்லாம் இந்திர பயிரை காப்பாற்றுறதுக்கு, சரி அப்பாரா இந்திரா 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 ஜெபிச்சது போதுமே அப்படின்னு நினைக்கிறது ருத்ராசுரம் திரும்பி இந்திரன் வந்துருவான், ராமாயணத்தில் போனா அங்க ஒரு இந்திரன் வந்துருவான், அகல்யான் மாத்தி 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 இந்திரன் அப்பாடா ஒழிஞ்சாண்டா அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணாவதாரத்தில் வந்து நிற்பான், மழையை கொட்டு அங்க ஒரு இந்திரன் வந்து நிற்பான், அதுக்கப்புறம் கோவிந்த பட்டாபிஷேகம் அதுல எல்லாம் போனா பத்து கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணனால ஓரளவுக்கு இந்திரன் பேரையா நாங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், இல்லாட்டி அவன் பேர் அசுரர்கள் லிஸ்ட்டை சேர்த்துட்டு சொல்லவே மாட்டோம், கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணான் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக போனா போறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் லோகபாலன் அப்படின்னு. நிஜமாவது எனக்கு இந்திரன் மேல ஒரு மரியாதை எப்ப தெரியுமா வந்தது, திருவனந்தபுரம் வந்து இந்திர வாகனம்னு கேட்ட பிறகுதான் மரியாதையே வந்தது, அது வரைக்கும் நமக்கு இந்திரன்னா ஏழரை நாடு சனி ஆகவே ஆகாது என் வாழ்க்கையில, இந்திரலோகம் ஆளும் மச்சு வைவன் ஆழ சொல்றா இந்திரன்னா சரி போனா போறதுன்னு ஒரு மரியாதை எனக்கு வந்து திருவனந்தபுரம் வந்து இந்திர வாகனம் விசேஷமா இருக்கும் மழையெல்லாம் பெய்யுமா சரி பரவாயில்ல, ஆனாலும் இந்திரனுக்கும் மழைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கதா செய்யறது, அது ஏன்னா எனக்கு தெரியறது. அந்த மாதிரி இந்த இந்திரனால பகவான் இப்படி அவதாரம் எடுத்திருக்கான், அதனால இந்திரஜித் சொல்ல கேட்டுறான் ராவணன் பெருசா புத்தி வேலை செய்யல, ஆனா மால்யவன் தெளிவா அவனுக்கு அனுகூலம் சொல்லிட்டான், அதுபோல அடியாள் இந்திய சுவாமி அனுகூலம் சொன்னேனும் மல்யவானை போலே, அனுகூலம் யாரால் சொல்ல முடியும் சுவாமி, சத்தியம் ஆத்மாவுக்கு அனுகூலம் நமக்கு யார் சொல்லுவா சொல்லுங்க, ரொம்ப கஷ்டம், அதனாலதான் தெரியவா சங்கரெல்லாம் சத்சங்கத்துவே நிச்சங்கத்துவம் சொல்லணும், ஆத்மாவுக்கு அனுகூலமான விஷயம், இப்ப நீங்க டிவி பாக்குறதோ இல்லாட்டி பந்துக்கள் கல்யாணத்துக்கு போகிறதோ இல்லாட்டி ஒரு கடவீதிக்கு போய் ட்ரெஸ் வாங்குறதோ இதெல்லாம் ஆத்மாவுக்கு அனுகூலமான காரியங்கள், இதெல்லாம் சரீரத்துக்கு அனுகூலமான காரியங்கள், நீங்க சரீரத்துக்கு அனுகூலமான காரியங்கள் லிஸ்ட் போட்டு சொல்லுவா, எந்த கடையில அரிசி வாங்கலாம் எந்த கடையில சீப் எல்லாம் கிளீனா நமக்கு சொல்லுவா, ஆத்மாவுக்கு எங்க போனா நல்லது உளரே அப்படிங்குவா, அதெல்லாம் எங்கிட்ட கடை எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்க சண்டைக்கு வந்துடுவா, ஏன்னா ஆத்மாவுக்கு ஒரு சத்கதி சொல்லுவோம் திருவனந்தபுரத்து கடையில பத்மநாபண்ட கால போய் சொல்ல மாட்டா, பாகவத வாசிங்க எல்லாம் சொல்லுவா, அதான் பாத்துங்க பாகவத வாசிங்கோ அந்த பாறான் இந்த பாறான் இது வரைக்கும் அனந்தபுர வாசி அது பாகவதம்னா தெரிஞ்சு பதனாவனை பிடிச்சுக்கோன்னு சொல்றது ஆள் கிடையாது, பெரிய கஷ்டம் அது. ஆனா மால்யவா அனுகூலம் சொல்லிட்டான் ராமன் கால போய் விழுடா விழு விழுந்தா தான் ஜெயிப்பா அப்படின்ட்டான், அந்த மாதிரி சொல் பேச்சு கேட்காத ராவணனுக்கும் அனுகூலம் சொல்லும்படியான ஒரு தக்குவம் மால்யவானுக்கு இருந்தது, அடியாள் மால்யவானும் இல்லை ஆனா ராவண கூட்டு என்னிடத்துல போய் நீங்க சொல்லல சுவாமி அனுகூலம் சொன்னேனும் மால்யவானை போலே அப்படின்னு இந்த பெண் பிள்ளை சொன்ன மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா Krishna 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 எங்க நேத்திரி
ஆதி ஜெய் ஸ்ரீ ஆதி ஜெய்தேவன் சத்யா ஆதி ஆதி எப்படி கடமையா ஜெய்தேவ பத்மாவது கடமை எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சு நிம்மதியா பகவான் ஆகி ஹரே கிருஷ்ணா. நான் உரப்பாயிட்டு நிறைய பத்மநாபத்மநாபா ஜெபிக்கணும். சரியா
பண்ணிட்டு
மறந்து போயிட்டேன்.